कृष्ण हरे हरे,
हरे राम हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे,
हरे
राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
जगया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नारयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदां बुधयुग्मरुग्म व्यामोहतस्थगितराणि ऋणाय मेने अस्मद्गुरो भगवदोऽस्य वयैकसिंहोः रामानुजस्य चरणौ माता पिता युगतय समया विभूतिः सर्वं यदेवमिह मे नमधन्वयानाम् आद्यस्य न कुलपते रघुलाभिरामम् श्रीमत्पदङ्गृहलम् भूतं शरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहन् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमेषाम्
श्रीमत्पराङ्गुलमुनिम्
नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं संसदानुरमर्दनं देवगी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्
पूमन्नुमाधि पुरुन्दिय मार्धन् पुहर्मलिन्द कामण्णुमारन् अडिपनिन्दु इन्धवन् कल्कलयोर् सामण्ण वन्धै रामानुसञ्चरणारविन्दम् नामण्णिवाय निञ्जे सुल्लुवोम् अवन् नामङ्गले वर्तमनतिहळ् पैङ्गळल्वुन्दन् कल्लवमे विरलम् पावनमाधिय पैन्धुवराडै पदिन्धमरुन्धलघुम् मुक्कुरिनूलोडु मुन्कैल् एन्दिय முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு முழிகள் நிறைந்திடு முருகல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதங்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதயத்துள இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யஸ்ஸுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுஞ்சவந்தம் த்ரிஜகத் புண்யபலம் த்ரிதண்ட ஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜ ராமானுஜ நீங்க வேணா சார் பிள்ளைங்க வந்துருக்கு ரெண்டு பேரும் கம்ப்ளீட் இது உட்காந்துருக்கு அவர் பின்னாடி நீங்க மறக்காம இருக்கு அவன் சார் போட்டு நீங்க மேல ஏறி இல்ல வேண்டாம் சார் இல்லம்மா ரெண்டு பேரும் மேல கட்டில உட்காரலாம் பின்னாடி மறக்காம பச்சை வாங்க இடம் தைரியம் வாங்க நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் இப்படி தள்ளி வாங்க ஓரத்து சார் இப்படி தள்ளி வாங்க அதனால இங்க சார போட்டு நீங்க வந்துருங்க சார போட்டுருங்க இல்ல அங்க உட்கார முடியாது சொல்ல சார போட்டு உட்காந்து சாருங்க கொண்டு ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே எப்படி போடலாம் நீங்க தள்ளுவாங்க 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 நீ இப்படி தள்ளி வந்துருமா இப்படி வாங்க அப்பதான் கொடுங்க ரெண்டு குட்டி பசங்க நாளையில உட்காந்துருமா கட்டல கட்டல ஜம்முனு உட்காருங்க சொல்லுமா நல்லா காலம் அடிக்க நல்லா உள்ள உட்காருங்க அவ்வளவுதான் சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷா நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் பகவான் கீதையில ரொம்ப தெளிவா சொல்றார் யார் என்னையே நினைச்சிருக்கார்களோ அவர்களுடைய வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன் என நினைச்சிருந்தா போதும் உன் வாழ்க்கையில உனக்கு என்னென்ன காலத்துல எந்தெந்த விஷயங்களை எப்படி பார்த்து பார்த்து நடத்தணுமோ அப்படி நடத்துறது என் பொறுப்பு இதுல துளி கூட நம்பிக்கை குறைச்சலே வேண்டாம் அப்படி ஒரு தீர்மானமா பகவான் சொன்ன என் பொறுப்பு யோக க்ஷேமம் வஹாம்யஹம் உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நிர்வாகம் செய்வது பராமரிப்பது பாதுகாப்பது நடத்தி கொடுப்பது அது என்னுடைய கர்மா என்னுடைய கடமை நீ தைரியமா இரு நீ நம்பிக்கையோட இரு நீ என்னுடைய நினைச்சுட்டே இரு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பகவானிடத்துல அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா போதும் நமக்கு நடந்தது எல்லாமே நல்லதுதான் நடந்திருக்கிறது எல்லாமே நல்லதுதான் நடந்திருக்கிறதும் நல்லதுதான் இனிமேல் நடக்க போகிறதும் நல்லது மட்டும்தான் நமக்கு ஒரு நாளும் எந்த விதத்திலையும் கெடுதல்ன்றது கிடையவே கிடையாது நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் பலவிதமா பல விஷயங்களை சொல்லலாம் நம்முடைய அனுபவமின்மையை கொண்டு பல விஷயங்களை நாம தீர்மானிப்போம் இது கெடுதலோ இது தேவையில்லாம நடந்துடுத்தோ இப்படின்னு பலவித யோசனைகள் நமக்கு வரும் ஆனா உண்மை என்னடா அப்படின்னா தெய்வம் நம்ம கூட என்னைக்கும் எப்பொழுதும் அன்போட உரிமையோட ஆசையோட அக்கறையோட இருக்கு தெய்வத்தினுடைய அன்போ உரிமையோ அக்கறையோ ஆசையோ ஒரு நாளும் மாறுறதில்லை. நன்னா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளும் எந்த காரணத்தை கொண்டும் இது குறையாது, இது மாறாது. நம்ம மாறினாலும் தெய்வம் மாறாது. தெய்வத்தினுடைய சுபாவம்னு ஒண்ணு உண்டு. இப்ப சூரியனுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு இல்லையா, சுடுதல் அப்படின்னு, அக்னி ஸ்வரூபமா. அந்த மாதிரி தெய்வத்தினுடைய குணம் அப்படின்னா நம்ம கூட இருந்து நமக்கு வழிகாட்டி நம்முடைய வாழ்க்கைய நல்ல ரீதியில எடுத்துட்டு போறதுதான் தெய்வத்தினுடைய ஒரே கடமை. பல சந்தர்ப்பங்கள்ல பல நல்ல விஷயங்களையே கூட நாம நம்முடைய கண்ணோட்டத்தினாலையும் சுத்தி இருக்கிற மனுஷர்களுடையதான வார்த்தைகள்னாலையும் அனுகிரகத்தை கூட தவறா புரிஞ்சுப்போம். இது மனிதர்களுடைய சுபாவம். பல விஷயங்கள் நல்ல அனுகிரகம் நமக்கு, ஆனா நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா உலகத்துல இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வரைமுறைக்கு உட்படுத்தி வச்சுட்டோம். தாமரையை படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் நம்ம கிட்ட கேட்டிருந்தாருன்னா சேத்துல படைங்கன்னு யாராவது சொல்லியிருப்போமா? ஆனா சேர் இருந்தா தான் தாமரை நன்னாவே வளரும். இந்த சேர் இல்லை அப்படின்னா தாமரைக்கு இவ்வளவு அழகா சேருதான் பிடிமான அதுக்கு, அது காரணம் கொண்டுதான் அது அவ்வளவு அழகா மலர்றது, அவ்வளவு அழகா வளர்றது. கடவுளுக்கு தெரியும், கிருஷ்ணனுக்கு தெரியாம நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்கல, நடக்க முடியாது. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்களுக்கு பிடிக்கலையோ, அது நீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ கெடுதல் நினைக்கிறீங்களோ, இது தேவை நினைக்கிறீங்களோ இது தேவையில்லை நினைக்கிறீங்களோ, இது வரம் நினைக்கிறீங்களோ சாபம் நினைக்கிறோம், நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய புத்தியினுடைய பக்குவமின்மை இல்லாட்டி எதிர்பார்ப்பு எப்படி வேணா வச்சுக்கலாம், அதுக்கு என்ன வேணா பேரை கொடுத்துக்கோங்க. ஆனா கிருஷ்ணன் நல்லதுதான் பண்றான், நல்லதுதான் பண்ணுவான். இது துளி கூட மாற்றமே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. நம்ம சொல்லுவோம் இந்த சமயத்துல நடந்திருக்க வேண்டாமே, அந்த சமயத்துல அது நடந்ததுனாலயே சின்னதா இருக்கும். நன்னா புரிஞ்சுக்கணும், பல விஷயங்கள் நம்ம எல்லாருமே தவறாகவே வாழ்க்கை அனுமானத்துல பாக்கிறோம். அடுத்தவர்களை கொண்டு வாழ்க்கைய பாக்கிறோம், நம்முடைய அனுபவங்களை கொண்டு வாழ்க்கைய பாக்கிறோம். ஆனா தெய்வத்துக்கு தெரியாதா, நமக்கு இந்த உடம்போட எத்தனை வருஷம் சம்பந்தம், நமக்கு எத்தனை வயசோ அத்தனை வயசு தான் இந்த உடம்புக்கும் நமக்கும் சம்பந்தம். நமக்கும் இந்த உடம்புக்குமே இவ்வளவுதான் சம்பந்தம்னா இதுக்கப்புறம் வேற என்ன சொல்ல முடியும்? எந்த உடம்பு நான் 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 கொண்டாடுறோம், நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம சுத்தமான ஆத்மா. இந்த ஆத்மா இந்த உடம்புல சில வருஷங்களும் பல வருஷங்களும் வாழறது. அந்த வருஷங்கள்ல எவ்வளவு நமக்கு தெரியும், ஆனா நம்மை விட இந்த உடம்பு, இதனுடைய தன்மைகள், இதனாலே நாம் அடையக்கூடிய லாபங்கள், இதை கொண்டு நாம் அனுபவிக்கக்கூடிய கிருஷ்ணானுபவங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாது. தெய்வத்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தெய்வம் தெரிஞ்சு ஆசையா பார்த்து பார்த்து நம்மளை தயார் பண்ணிருக்கு. பார்த்து பார்த்து நல்லா ஞாபகம் நம்முடைய ஒவ்வொருத்தர் உடம்பும் சரி, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் சரி, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களும் சரி, தெய்வம் பார்த்து பார்த்து. எப்படி ஒரு சிற்பி அழகா செதுக்கிறான் இல்லையா, ஒரு ஓவியன் அழகா ஓவியம் தீட்டுறான் இல்லையா, சில சில ஓவியங்கள் நமக்கு பிடிச்சிருக்கு, சில ஓவியங்கள் நமக்கு பிடிக்கும், அதுக்காக அது குற்றம் குறை தவறு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்திலையும் அழகு உண்டு. மாம்பழத்துக்கு ஒரு ஷேப் இருக்கு, ஒரு ஷேப்பா. ஆப்பிளுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கு, ஒரு ஷேப்பா. இப்ப சீதாபழம் ஒண்ணு உண்டு, அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, ஒரு ஷேப்பா. சொல்லுங்க உலகத்தை எத்தனை பழங்கள் நீங்க பாக்கு, ஒவ்வொன்றும் ஒரு ஷேப். முந்திரி கொட்டை பாக்கலாம், முந்திரி பழம் தனியா இருக்கும், கொட்டை தனியா தொங்கிட்டு இருக்கும். இப்ப ஸ்ட்ராபெரின்னு ஒரு பழம் உண்டு, அந்த ஸ்ட்ராபெரி பழத்துக்கு மட்டும்தான் வெளியில விதை உண்டு, உள்ள விதை கிடையாது. கவனிச்சு பார்த்தா அதுக்கு மட்டும்தான் வெளியில அப்படி இந்த எள்ளு மாதிரி சைஸ்ல விதை ஊட்டின் இருக்கும். எத்தனையோ விதமான டிசைன் உண்டு, நம்ம எதிர்பார்க்கற மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஆனா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு விதமான அழகு உண்டு, பிரயோஜனம் உண்டு, காரணம் உண்டு. இன்னைக்கெல்லாம் நிறைய காய்கறிகள் எல்லாம் பாக்குறோம், எனக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் சில மெசேஜஸ் எல்லாம் வரும். சில காய்கறி உள்ளுக்குள்ள இருக்க விதை நிறைய டிசைன்லாம் பார்த்தோம்னா நம்ம உடல் உறுப்புகளுடைய ஷேப் மாதிரியே அது இருக்கு. அப்ப இத சாப்பிட்டா அதுக்கு நல்லதுன்னு இப்ப கண்டுபிடிச்சுட்டு இருக்கான். நம்ம லிவர் எப்படி இருக்கோ அந்த ஷேப்ல இது இருக்கு, கிட்னி என்ன ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல இதோட விதை இருக்கு, இதை சாப்பிட்டா இது நல்லது. அப்ப இன்னும் அந்த மாதிரி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் இன்னி வரைக்கும் நமக்கு புரியல. ஆனா தெய்வத்தினுடைய படைப்புல குறை கிடையாது. குறைன்றது பாக்குறவங்க கண்ணதான் இருக்கே ஒழிய தெய்வத்தோட கண்ணுல குறை கிடையாது. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்றோம் இல்லையா, அந்த மாதிரி உலகத்துல படைக்கக்கூடிய எத்தனை விதமான பொருள் உண்டோ. நமக்கு எத்தனை பேர் கொசுவை பிடிச்சிருக்கு, ஆஹா கொசு என்னைக்கா ரசிச்சிருக்கேன், யாராவது ஒருத்தர் கை தூக்குங்கோ, யாரா ஒருத்தர். நம்மள விட பலசாலி கொசு, ஒத்துக்கிறீங்களா? நம்மள விட பலசாலி தானே, இத்தனோடு தானே, அத்தனோடு உடம்புக்கு ஒரு நாலு காலை கொடுத்து, அதுக்கு இவ்வளவு பெரிய மூக்கை கொடுத்து, அதுக்கு ரெக்கைய வேற கொடுத்து, கொயின் அது இத்தனோண்டு சைஸ் கால் கொடுத்து கொயின் ஒரு கத்து கத்துறது. நம்ம ரசிக்கிறோமா, நம்ம ரசிக்கிறோமோ இல்லையா? ஆனா கொசுவுக்கு ஒரு பலம் உண்டு, அதுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அதுக்கும் ஒரு மரியாதை. உலகத்துல யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, கொசுக்கு பயப்படுறோம். அப்பா அம்மாவுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நியாய நேர்மைக்கு பயப்படுறோமோ இல்லையோ, தெய்வத்துக்கு பயப்படுறோமோ இல்லையோ, ஸ்கூல் டீச்சருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, அவமானத்துக்கு பயப்படுறோமோ இல்லையோ, திருடத்தனத்துக்கு பயப்படுறோமோ இல்லையோ, கொசுவுக்கு பயப்படாம எவனும் கிடையாது. அத்தான பேரும் பயந்துடணும், இத்தனை கொண்டு கொசு தானே. அப்ப அதுக்கு எவ்வளவு பலம் இருக்கு யோசனை பண்ணி சாயங்காலம் அந்த காலத்துல வெளிய விளக்கு வைக்கிறாங்க, கதவை திறந்து வை அப்படின்னு. முதல்ல அஞ்சு மணிக்கு கதவை மூடு முதல்ல அப்படின்றோம், அஞ்சு மணிக்கு கதவை மூடு அப்படின்னா. அப்ப லட்சுமி வந்தாலும் பரவாயில்ல, தண்ணிக்கு வரட்டும், கொசு வராம இருந்தா போதும் அப்படிதானே தோணி போயிடுறது. அப்ப கடவுளுடைய படைப்புல கொசுவில இருந்து முள்ளு செடியிலேருந்து பன்றியிலேருந்து காண்டாமிருகத்திலேருந்து டைனாசர்ல இருந்து முள்ளம்பன்றியிலேருந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மகத்துவம் உண்டு. இதுல ஒன்று கூடுதல் ஒன்று குறைச்சல்ன்றது நம்மளுடைய புத்தி, நம்முடைய எதிர்பார்ப்பு. அது காரணம் கொண்டு சிலத வசதியா சொல்லுவோம். இப்ப நம்ம ஊர்ல இப்படி சுத்திட்டு இருக்கோம், திடீர்னு பாலைவனத்தை போய் பார்த்தா இவ்வளோ மணல் அப்படின்னு, அங்கேயே இருக்க இதை பார்த்து பார்த்து நொந்து போயாச்சு அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அதை பார்த்து 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 என்ன மணல் அப்பா அப்படின்னு. துபாய் எல்லாம் போனோம்னா நம்ம ஊர்ல மேகங்கள் பாக்கணும் பாருங்களோ, இங்க துபாய் அந்த மாதிரி அரபு நாடுகள் போனோம்னா மேகங்களே பார்க்க முடியாது, நேர கிளியர் ஸ்கைஸ் தான். அதனால அங்க மழையே கிடையாது, மழைனா அவர்களுக்கு தெரியாது. மழை அப்படின்னா நம்ம பாக்குற மாதிரி மழையெல்லாம் கூட அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஷேக் ஒரு சந்தர்ப்பத்துல பாம்பே வந்தாலும் அவரு அழகா ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்தான். மழையை பார்த்தோம்னா குஷியாயிடுது, கதவெல்லாம் திறந்து விட்டுருந்தான் ஜன்னல்தான், உள்ளுக்குள்ள தண்ணி எல்லாம் அப்படியே கொட்டித்தான் மழை காத்து புயல் காத்துல. மேனேஜர் வந்து கத்துக்கிறதுன்னு கத்தினா பிளாங்க் செக் கொடுத்தாமா, எவ்வளவுனா ஃபில்ல பண்ணிக்கணும், மழையை என்ஜாய் பண்ண விடு. நம்ம ஆயுஷ் நான் மழையே பார்த்தது இல்லடா அப்பா, என் ஆயுஷ் இன்னைக்குதான் மழையை பாக்குறேன், டிஸ்டர்ப் பண்ண நீ போயிட்டே இரு, நான் எவ்வளவு வேணா அவனுக்கு கோடி கணக்குல பண்ண தரேன், அந்த மழையை அனுபவிக்க விடுன்னுட்டான். அப்ப அவனுக்கு தெரியறது மழையுடைய அருமை. பல விஷயங்கள் நமக்கு புரியறது இல்லை, ஆனா தெய்வத்தினுடைய படைப்புல குறை அப்படின்றது கிடையாது. குறைன்றது மனிதர்களுடைய மனசு, மனிதர்களுடைய பார்வை, மனிதர்களுடைய விஷயங்கள்ல தான் குறை உண்டு. கண்ணனோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அப்ப அவனை நினைக்கிறவர்கள், அவன் நாமத்தை சொல்றவர்கள், அவனை நினைச்சிட்டு வாழ்க்கிற வாழ்க்கையில குறை இருக்குமா? குறையா இருக்க விட்டுருவானா? விடமாட்டான். இதனால தைரியமா நாம ஜபம் பண்ணிண்டே இருக்கணும். என்ன நடந்ததோ நன்மைக்கு, எது நடக்கிறதோ நன்மைக்கு, எல்லாமே நல்லதுதான். நம்ம வாழ்க்கையில நன்மையை தவிர ரெண்டாவது அப்படின்ற ஒண்ணு நிச்சயமா ஒரு நாளும் கிடையாது. மனசுல இது அழுத்தம் திருத்தமா எழுதி வச்சுக்கோங்க, அழுத்தம் திருத்தமா. என்னெல்லாம் நடந்ததோ நல்லதுதான். ஏன்னா பல விஷயங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தான் நமக்கு புரியும், உடனே புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லை. உண்மை அதுதான், நமக்கு பக்குவம் இருந்தா எல்லாத்தினுடையதான காரணம் நமக்கு தெரியும். நம்மெல்லாம் ஆசிரயப்பட்டு கிடக்கிறோம், அடுத்தவர்கள் சொல்றதை கொண்டு வாழ்க்கையை பல விஷயங்கள் தீர்மானிக்கிறோம். அதனாலே நமக்கு வாழ்க்கையை பத்தி ஒரு பூரண தெளிவில்லை. ஆனா தெய்வம் அவ்வளவு அழகா எல்லாத்தையும் பார்த்து 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 பண்ணிட்டு இருக்கு. உலகத்துல எல்லா ஜீவருக்கும் வாழறதுக்கான பூரணம் அதிகாரமும், வாழறதுக்கான நம்பிக்கையும், வாழறதுக்கான தகுதியும், வாழறதுக்கான வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தான ஜீவராசிகளுக்கும், பல ஜீவராசிகள் நம்ம நேர கூட பார்த்ததே கிடையாது, எத்தனையோ விதமான ஜீவராசிகள் உண்டு. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு அழகான வாழ்க்கை, ஜோரான ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே விசேஷமானதுதான். எதுலயுமே குறை கிடையாது. குறைன்றது நீங்க பாக்குறதுல இருக்கே ஒழிய நிச்சயமா கடவுளுடைய படைப்புல குறை அப்படின்றது ஒண்ணு கிடையாது. ஒரு டாக்டர் அம்மா இருந்தாங்க, எப்பொழுதும் நிறைய பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பார்கள், நிறைய எப்பொழுதும் பகவன் நாமத்தை ராமநாமத்தை ஜபித்தார்கள். அப்படி அழகா பல ஊர்களுக்கு போவார், நல்ல ரொம்ப ஃபேமஸ் டாக்டர். இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். எப்பொழுதும் ராமநாமத்தை ஜபிச்சுட்டு அவ பாட்டுக்கு அப்படி இருப்பார். ஒரு சந்தர்ப்பத்துல அவர் வெளியூர் போனார்கள், ஏதோ கான்பரன்ஸ் ஏதோ. அப்ப ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்தா, அப்ப திடீர்னு ஹோட்டல் மேனேஜர் அவரோட ரூமுக்கு போன் பண்ணா, இந்த மாதிரி பிரசவா வழியில ஒரு பொண்ணு கஷ்டப்படுறா, நீங்க உதவி பண்ண முடியுமா? நீங்க டாக்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு நேரத்தை அர்த்தராத்திரி இந்த நேரத்துல தொந்தரவு பண்றோம், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல இல்ல, நான் டாக்டர், என்னோட ப்ரொஃபஷன் அது, நிச்சயமா பண்ண வேண்டிய என் கடமை இருக்கு, நான் பாக்கிறேன் அப்படின்னுட்டா. கீழே இறங்கி வந்தா எங்க பேஷண்ட் இருந்து ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, பக்கத்துல கூலி வேலை செய்யற ஒரு அம்மா, கூலி வேலை செய்யறவதான் அந்த அம்மா. திடீர்னு பிரசவ வழியில இருக்கா, வெளி மாநிலத்திலே வந்திருக்கா, அவளுக்கு நீங்க பிரசவம் பார்க்கணும், அவளை அந்த ரூம்ல நாங்க அழிச்சுன்னு வந்துடுறோம், என்னென்ன உதவி வேணுமோ எல்லாம் நாங்க பண்றோம். தயவு செஞ்சு எவ்வளவு பெரியவாளா இருந்தாலும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், சாதாரணமாலாம் மற்றவாள்லாம் உள்ள கூட சேர்க்க மாட்டார்கள். ஆனா பிரசவ வழியில அப்படின்னும் பொழுது அந்த ஒரு தாய்மைன்றது உலகத்துல அதுக்கு சமானமா எதையுமே சொல்ல முடியாது. உலகத்துல அதுதான் முதல்ல, அதனால்தான் மாத்ரு தேவோ பவ அப்படின்றோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இல்லையா, அந்த தாய்மை கடவுளுடைய அன்பினுடைய ஒரு வெளிப்பாடுதான் தாய்மை அப்படின்னு சொல்றோம். இந்த வாத்சல்யம் தாயின் அன்புக்கு சமானமா உலகத்துல எதையுமே சொல்ல முடியாது. அவ்வளவு விசேஷம் அந்த தாய்மார்களுடைய அன்பு, தாய்மை அப்படின்றது. பெரியவா ரொம்ப அழகா சொல்றா, ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது ஒரு தாயும் பிறக்கிறாளாம், அவருக்கு அவள் தாய் கிடையாது. அந்த குழந்தை பெற்றுக்கும் பொழுதுதான் அவளும் தாய் அப்படின்னு ஒரு புது, அது வரைக்கும் பார்த்தா இன்னாருடைய மனைவி குழந்தைய கர்ப்பத்தை சம்மந்தம் இருக்கா, இப்படிதான் அவளுக்கு பாடம், அவளுக்கு பெயரும் அதுதான். ஆனா குழந்தை பெற்றுக்கும் பொழுதுதான் அவள் தாய்மை அப்படின்னு ஒரு பூரணத்துவம் அடையிறாளாம். கர்ப்பத்தை சமக்கிறதுனால தாய் ஆட முடியாது, கர்ப்பத்திலேருந்து பெற்றாதான் தாய் அப்படின்ற ஒரு ஸ்திதி அடையிறாளாம். இந்த மாதிரி அவள் உடனே சொல்றா, இவளும் சரின்னுட்டா, அவளுக்கா பிரசவம் எல்லாம் பார்த்தா வீணு அழுது குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தது பார்த்த டாக்டருக்கு தூக்கி வாரி போட்டது, அதுக்கு ரெண்டு கையும் சின்னதா இருக்கு, ரெண்டு காலும் சின்னதா இருக்கு. இவளோ ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை பண்ணக்கூடிய ஒருத்தி. இந்த டாக்டர் அம்மா பார்த்தாங்க, எப்படி இந்த குழந்தைய அவள் வளர்ப்பா, என்ன பண்ணுவா அவள், அவள் ஏற்கனவே கூலி வேலை செஞ்சு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கா, இந்த குழந்தைக்கோ கையும் சின்னதா இருக்கு, ரெண்டு கையும் சின்னதா இருக்கு, ரெண்டு காலும் சின்னதா இருக்கு. கூர்மதாசன் மாதிரி வச்சுக்கோங்களேன், பூரணமான கைகள் இல்லை, பூரணமான கால்கள் இல்லை. ஒரு நிமிஷம் அந்த டாக்டருக்கு தோணித்தான், பேசாம கருணை கொலை பண்ணிடலாமா, இந்த குழந்தையினால அவளுக்கு கஷ்டம் பாரம், இந்த குழந்தைக்கும் கஷ்டம், இந்த உலகத்துல எப்படி அது ஜீவிக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டாள். இது சரியா தப்பான்றது நம்மளுடைய மனசனுடைய தன்மையை பொறுத்தான விஷயம். இத ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி இது நியாயம் இது அநியாயம் தோணும். யதார்த்தமா பார்த்தா இது அநியாயம், அவ்வளவுதான். சரியா தர்மப்படி பார்த்தா இது அநியாயம், ஆனா ஒவ்வொருத்தருடைய மனோ தர்மப்படி பார்த்தோம்னா சில சந்தர்ப்பங்கள்ல இது நியாயம் அப்படின்னு பேசுறவர்களும் உண்டு. அந்த மாதிரி அவளுக்கு தோணி போயிடுச்சு, ஒரு நிமிஷம் தோணி போயிடுச்சு, அடுத்த நிமிஷம் அவளுக்கு தூக்கி வாரி போட்டுது. எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, இந்த குழந்தை இப்படி பிறக்க போறதும் தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா, அப்ப இதற்குரியதான ஒரு அருமையான வாழ்க்கையும் தெய்வம் வச்சிருக்குமே இல்லையா. என்ன யோசனை பண்ணி பாருங்க, இது இப்படித்தான் உருவாக போறதுன்னா அதற்குரியதான விலையும் மரியாதையும் உண்டு. மகிழம்புத்தினோடுதான் இருக்கு, அதுக்கு எவ்வளவு வாசனையும் வச்சிருக்க, யோசனை பண்ணி பாருங்க. காட்டுல இவ்வளவு பெரிய பூவெல்லாம் பூக்கும், சில பூவெல்லாம் நாடும், நீங்க தொட்டு கூட பார்க்க முடியும், பார்க்க இவ்வளவு பெருசா இருக்கும், எடுத்தோம்னா நாற்றம் தாங்கவே முடியாது, யாரும் பிரிக்கவே மாட்டாங்க அந்த பூவெல்லாம். அப்ப ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு அழகு உண்டு, ஒரு நளினம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. தெய்வத்துக்கு தெரியாமலா நடக்கும் எல்லாமே, அத்தனை அழகா ஒரு கஷணம் அவளுக்கு தோண்டிடுத்து, அதுக்கப்புறம் யோசனை பண்ணா, இது தெய்வத்தினுடைய சிருஷ்டி, இத குற்றம் குறைன்னு நினைக்கிறது என் தப்பு. அப்ப ஒரு நிமிஷம் டாக்டர் யோசனை பண்ணாலாம், இப்ப பார்த்த எனக்கே ஐயோ எவ்வளவு கஷ்டப்படும் நான் யோசிக்கிறேன்னா, அப்ப தெய்வம் எவ்வளவு யோசிச்சிருக்கும், நம்ம ஒருத்தரை பார்த்த சோழ கஷ்டப்படுறாளே நம்ம யோசிக்க முடியும்னா, கருணையே உருவமான தெய்வம் எவ்வளவு யோசிக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நம்ம மனசு கல் மனசு, நம்ம மனசு சுயநலமான மனசு, நம்ம மனசு ஆசைப்பட்ட மனசு, நம்ம மனசு எதிர்பார்க்கிற மனசு. அப்ப நம்முடைய மனசுலேயே ஒரு குழந்தை ரெடி யாரையாவது பாக்கிறோம்னா நமக்குள்ளேயே ஒரு கருணை இருக்கும் அப்படின்னா கருணாமயமான தெய்வத்துக்கு கருணை குறைவா இருக்குமா? கருணாமயமான தெய்வம் விட்டுடுமா? கருணாமயமான தெய்வம் காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்குமா? என்ன யோசனை பண்ணி பார்ப்போம். எல்லாருக்குமே சொல்றேன், ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல நாமா பல விஷயங்களை தீர்மானம் பண்ணிடுறோம், நாமா பல விஷயங்களை தீர்மானம் பண்ணிடுறோம். நிச்சயமா சொல்றேன், காரணம் இல்லாமல் நடக்கிறது கிடையாது. என்னோட சின்ன வயசுல அனுபவத்தை நான் சொல்றேன், சின்ன வயசுல இந்த சப்பாத்தி இடுவாங்க இல்லையா, அந்த மனையில வச்சு நாக்க தேய்ச்சி நாக்க வெட்டின்றவன் நான். என் பெருமைக்காக சொல்ல, கடவுளுடைய கிருபைக்காக சொல்றேன், நாக்கு வெட்டி துண்டா தொங்கிட்டு என் நாக்கு, நான் பேசவே மாட்டேன்னு நினைச்சார்கள் எல்லாரும். எங்க பாட்டி சொல்லுவா, தப்பா நினைச்சுட்டேன்டா, அநியாயத்துக்கு பேசுவேன் தெரியாதுடா அப்படின்னு நிஜமா சொல்றேன். அன்னைக்கு எனக்கு நாக்கு வெட்டலன்னா அதுதான் இன்னைக்கு உட்காந்து பாகவதம் ராமாயணம் சொல்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும். காரணம் இல்லாம எதுவுமே நான் பேசவே மாட்டேன் டாக்டர் எல்லாருமே சொல்லிட்டார்கள். ஆனால் தெய்வத்தினுடைய பலம், பிரார்த்தனை, தாயினுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு உட்கார்ந்த உபன்யாசம் பண்ணிட்டு என் பெருமைக்காக சொல்ல, காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லை. இது நன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு க்ஷணம் அந்த டாக்டர் அப்படி நினைச்சுட்டா பகவானே என்னை மன்னிச்சுடு, இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு டாக்டரா எனக்கு தோணிருக்கப்படாது. சரி அப்படின்னு விட்டுவிட்டா அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அந்த குழந்தை பிரசவ பிரசவம் ஆயிடுச்சு. அவ அம்மா கிட்ட அப்படி காட்டினா அவளுக்கு பயம், அவ அம்மா எப்படி அதை ஏற்றுக்கொள்வாள், அதை எப்படி எந்த விதத்துல அந்த விஷயத்தை ஏற்றுப்பானு ஒண்ணு இருக்கு இல்லையா. அப்ப அவ கூலி தொழிலாளி அப்படியே பார்த்தாலாம், கண்கள ஓரத்துல கண்ணீர் வழிஞ்சதான். இந்த டாக்டர்மா கேட்டாலாம், என்ன ஆச்சுமா ஏன் இல்ல, கனவு கடவுள் எனக்கு விசேஷமான குழந்தைய கொடுத்திருக்கான்னு. விசேஷமான குழந்தை, அது யாருக்கும் கிடைக்காத ஸ்பெஷல் பிரைஸா எனக்கு கொடுத்திருக்க மனசு. அந்த ஒரு ஏழை தாய் கூலி வேலை செய்யறவள், அவ சொன்னான், இத பாத்துக்கிற ஒரு பெரிய பொறுப்பை என் மேல கடவுள் நம்பிக்கை வச்சு கொடுத்திருக்காரு, அப்ப கடவுளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு. நம்ப மனசு, நம்ப மனசு, நன்னா புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படி ஒரு நம்பிக்கைய தெய்வம் என் மேல வச்சிருக்கேன். யோசனை பண்ணி பாருங்க, நம்ம எத்தனை விஷயங்கள் வாழ்க்கையில குறை, தெய்வம் ஏன் இப்படி பண்ணிடுதுன்னு கேள்வி கேட்கிற இந்த சமயத்துல அந்த ஒரு ஏழை தாய் கூலி வேலை செய்யற ஒரு பெண் சொல்றா, கடவுள் என் மேல நம்பிக்கை வச்சு இந்த குழந்தை எனக்கு பிரசாதமா கொடுத்திருக்கா, நிச்சயமா அந்த குழந்தை நன்னாதான் இருப்பான், இவன் காரணம் கொண்டு நானும் நன்னா இருப்பேன். அவளோட வார்த்தையோட நம்பிக்கை. டாக்டர் கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுதான், இந்த அம்மாவுக்கு போய் நான் துரோகம் பண்றதா இருந்தேனே, இப்படிப்பட்டவளுக்கு போய் நான் ஒரு துரோகம் நினைச்சுட்டேனே, எந்த விதத்துல நியாயம்னு சொல்லி மனசுக்குள்ளேயே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில, இந்த மாதிரி ஒரு நிலைமை வேண்டாம், இந்த குழந்தைய நன்னா வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு உண்டு, எனக்கே உண்டுனா உனக்கு உண்டேப்பா அப்படின்னு பகவன் நாமர் சொல்லி அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டாலும். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் உருண்டு ஓடியாச்சு, அவள அந்த சம்பவத்தை மறந்தாச்சு, குழந்தை பெற்றாச்சு, அவளும் கொண்டு போயாச்சு, பாடு அடுத்த ஊர் போயாச்சு. பல வருஷங்கள் கழிச்சு அந்த டாக்டருடைய தேத்தி படி ரொம்ப அழகா பேசுறார், நம்ம போய் பார்க்கலாம், நீ ரொம்ப என்ஜாய் பண்ணுவா, தயவு செஞ்சு வா அப்படின்னு அழிச்சுட்டு போயிடு. சரி அரோ ஒருத்தர் போனா அவளுக்கு ஒரு ரிலாக்ஸ் வேண்டி இருக்கு. அப்படி போனா அழகா பார்த்தா வீல் சேர்ல வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தா, கை கால்கள் இல்லை, ஆனா ரொம்ப ஜோரா பேசினார். எல்லாரும் சிரிச்சு தன்னம்பிக்கை சொல்லக்கூடிய வார்த்தைகள், தன்னம்பிக்கை வரிகள். அந்த உக்காந்து கேட்கறவாள்லாம் உடம்பு பூரணமா இருக்கிறவர், சொல்றவர் உடம்புல குறை இருக்கிறவர், குறைன்னு சொல்றவங்க புரியறதுக்காக சொல்ல வர சரியா. அவ்வளவு அழகா அவர் வாழ்க்கையினுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள், தெய்வம் எப்படியெல்லாம் நமக்கு நல்லது பண்றது இத்தனையும் சொல்லி முடிச்சா, எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினார்கள். ராத்திரி ரொம்ப சந்தோஷம். உடனே கடலை போய் ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கி ஒரு கொடுக்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். போய் அவருக்கு அப்படி கிஃப்ட கொடுக்கறா. அப்ப அவர் சொல்றார், என்னோட அம்மா இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்ற. அவ அம்மாவை கூப்பிடுறாரு, அம்மா வந்து நிக்கிறா. அந்த அம்மா உடனே இந்த டாக்டர் கால்ல விழுறா. இந்த அம்மா, ஏமா நீங்க ஏமா என் கால்ல விழுற, நீங்க மறந்துட்டீங்களா, ஞாபகம் இல்லையா அப்படின்னா. இல்லையே, இந்த தேதியில ஒரு ஹோட்டல்ல எனக்கு பிரசவம் பார்த்தீங்களே, கை கால் குறையோட ஒரு குழந்தை ஞாபகம் இருக்கா, அஸ்தானம் அந்த குழந்தைதான் இதுன்னு அந்த குழந்தைதான் இது டாக்டர் கண்கள்ல கண்ணீர் இந்த குழந்தையினால இத்தனை பேருக்கு இன்னைக்கு நம்பிக்கை கிடைக்கும் நீ ஏற்பாடு பண்ணிருக்க இந்த குழந்தைய போய் நான் தப்பா நினைச்சேன் உண்மைதானே இந்த குழந்தைய போய் நான் தப்பா நினைச்சுட்டேன் இது பாரம் ஆனா அன்னைக்கு சொன்னா தெய்வம் கொடுத்த விசேஷமான பரிசு இந்த குழந்தையினால என் வாழ்க்கை மாறும் நிச்சயமா நன்னா வருவேன் அவள் சொன்னா இல்லையா அதே மாதிரியே நடந்தது அவ்வளோ அப்புறம் டாக்டர் நேர வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய பகவானை பிடிச்சிட்டு கதறி அழுதாளாம் ஏ ராமா எனக்கு புரிய வச்சுட்டாய்ப்பா எந்த ஜீவனுக்கும் ஒரு குறையும் கிடையாது ஏன்னா நீ குறை ஒன்றும் இல்லாதவன் பார்க்கிற எங்க பார்வையில குறை சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய குறை ஆனா உன்னுடைய கருணை எவ்வளவு விசேஷமானது எப்பேற்பட்ட பாபத்திலேந்து என்ன காப்பாத்தின எப்பேற்பட்ட குழந்தைய உலகத்துக்கு கொடுத்திருக்கேன்னு அவள் கதறினாள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கதறினா அந்த டாக்டர் அம்மா சத்தியமா நடந்த உண்மையான சம்பவம் இது அப்ப தெய்வத்துக்கு ஒரு காரணம் தெரியும் தெய்வம் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி உடையது அத்தனை விசேஷமானது அத்தனை அற்புதமானது அத்தனை ஜோரானது வாழ்க்கைன்றது ரொம்ப விஸ்தாரமானது நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள என்ன வாழ்க்கையை பார்க்கிறோம் ஆசாபாசங்கள் நடுவுல எதிர்பார்ப்பு நடுவுல வாழ்க்கையை பார்க்கிறோம் தெய்வம் ரொம்பவே பெருசு தெய்வம் அவ்வளவு வசதியானது அதனால எப்பொழுதுமே எல்லாத்தையுமே வசதியா பார்க்க பழகிக்கோங்க இது கேவலம் இது குறை அப்படின்ற பாக்குறதே பெரிய தப்பு ஒரு அவசாரம் தெய்வம் எல்லாத்தையும் அத்தனை அழகா ஜோரா தான் சிருஷ்டி பண்ணிருக்கு அவ்வளவு அழகா குயில் கத்துறது கண்ணங்கரையில தானே இருக்கு அந்த கானத்துக்காக ரசிக்கிறோமா அந்த கருப்பே ஒரு அழகு தெரியுமா குயிலுக்கு இருக்கிற கருப்பு உலகத்துல எந்த இதுக்கும் கிடையாது எனக்கு இன்னும் சந்தேகம் பாரதியார் ஏன் குயிலின் நிறத்திலே சொல்ல காக்கை சிறைகள் சொல்றாரு அவருக்கு என்னடான்னா எல்லாரும் குயில கொண்டாடுவாங்க எல்லாரும் கொண்டாடாத காக்கை தானே அதனால அதுல கூட கண்ணனுடைய கருமையை பார்த்து அனுபவிக்கிற காக்கை சிறகினிலே நந்தலாம் எல்லாரும் குறையா பாக்குற காக்கை அவருக்கு கிருஷ்ண ரூபமா தெரிஞ்சது எல்லாரும் பாக்குற காக்கை தானே நம்மெல்லாம் காக்கா 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 காங்கிட்ட எல்லாம் பண்ணுவோம் காக்கா பிடிக்கிறது எவ்வளவு விஷயங்கள் சொல்லுவோம் காக்கத்தை வச்சு எனக்கு தெரிஞ்சு காக்கா வச்சு நல்ல கதை அந்த கல்ல எல்லாம் போட்டு தண்ணி குடிக்கிற கதை ஒண்ணு உண்டு அப்ப மட்டும்தான் காக்கா புத்திசாலி அப்படின்னு வச்சுப்போம் அது அது அந்த கடையை மாத்திட்டு அதுவும் புத்திசாலி ஆயிருந்துச்சு இப்பெல்லாம் கால் கீழே வச்சுட்டு காக்கான்னு கட்டி திரும்பி வாயில எடுத்துட்டு இந்த கதையெல்லாம் மாத்திட்டாப்ப சரியா சில இடங்களை காக்கா ஏமாந்த கதை ஆனா ஆழ்வார் பாசனங்கள்ல பார்த்தா காக்கை கிட்ட கண்ணனுக்கு தளவாடுறதுக்கு சீப்பை கொண்டான்னு கேட்கிறார் பெரிய ஆழ்வார் அக்கா காய் அப்படின்றார் கண்ணன் மாடு மேய்க்கிறது ஒரு கோல் கொண்டு வா காக்கையை தான் கூப்பிடுறாரு பெரிய ஆழ்வார் கண்ணன் மாடு மேய்க்கிறது ஒரு கோலை கொண்டு வா ஏ காக்கா நீ கொண்டா நீ தான் பல இடங்கள்ல தெரியுதா உனக்குதான் எல்லாம் தெரியும் கொண்டு வா அப்படின்ற அப்ப நம்முடையதான பார்வை நம்முடையதான மனசு அது பூரணமா தெய்வ சிந்தனை இருக்கும்பொழுது பார்க்கிற எல்லாமே பகவத் அனுபவமா பகவத் அனுகிரகமா பகவானுடைய விசேஷ கிருபையாகத்தான் தெரியும் அதனால எப்பொழுதும் நாம ஜபம் பண்ணிண்டு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அந்த தெய்வத்தினுடைய கிருபை நமக்கு புரியும் ராதே 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 கோவிந்தா ராதே 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 கோவிந்தா நந்தன நந்தன நவநீத சோர ராதே கோவிந்தா
ನಂದನಂದನವನಿತ ಚೋರಾರಾಧೆ ಗೋವಿಂದ ಹೇ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಹೇ ರಾಧೆ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಹೇ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಹೇ ರಾಧೆ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಹೇ ಬೃಂದಾವನ ಚಂದ್ರ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಭಾಗವದ ಪ್ರಿಯ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಭಾಗವದ ಪ್ರಿಯ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಪಂಡರಿನಾಥ ಪಾಂಡುರಂಗ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಪಂಡರಿನಾಥ ಪಾಂಡುರಂಗ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಪಂಡರಿನಾಥ ಪಾಂಡುರಂಗ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಹೇ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಹೇ ರಾಧೆ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಹೇ ಬೃಂದಾವನ ಚಂದ್ರ ಭಕ್ತವತ್ಸಲ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಹೇ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಹೇ ರಾಧೆ ರಾಧೆ பந்தோ ராதே கோவிந்தா, அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா, பண்டரிநாத பாண்டுரங்க ராதே கோவிந்தா, பண்டரிநாத பாண்டுரங்க ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா, ராதே 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 கோவிந்தா,
பத்து வாட்டி ராதே ராஜன், ஹே ராதே 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 கோவிந்தா, ஹே ராதே கோவிந்தா, ஹே ராதே ராதே கோவிந்தா, ஹே பிருந்தாவன சந்திரா அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா, அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா, அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா. பகவான் கையே விடமாட்டான், கை விடாதவன், அதனாலேதான் அவனுக்கு அச்சுதன் அப்படின்னு பெயர். எப்பொழுதும் பகவான் ஒரு கையினால நம்மளை பிடிச்சிட்டே இருக்கான், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு அழகா அவன் கை நம்மளை பிடிச்சிட்டே தான் இருக்கு. சமயத்தை குழந்தைகள் அப்பா அம்மா கையை விட்டுட்டு ஓடும், ஆனா ஓடி போய் அப்பா அம்மா பிடிப்பா இல்லையா, அது போலே நாம நம்பிக்கையை விடும்போதெல்லாம் தெய்வம் நன்னா நம்மளை பிடிச்சுக்க, தெய்வம் விடாது, அச்சுதன் கைவிடமாட்டான். மதுரா டெல்லி அதுக்கு நடுவுல ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல அழகா ஒரு குடும்பம் இருந்தது. இந்த குடும்பத்துல அழகா மூணு ஆண் பிள்ளைகள், நாலாவதா ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறக்கும் பொழுது கண்ணு தெரியல, அதுக்கு கண் இல்லை. அப்பா அம்மாவுக்கு கோபம், அப்பா அம்மாவுக்கு வெறுப்பு. சரி, வேற வழி இல்லாமல் அந்த குழந்தைய வளர்த்தார்கள். ஆனா அது என்னமோ நன்னாத்தான் வளர்ந்தது. எல்லாமே கடவுளுடைய குழந்தைகள் தானே, கடவுளுடைய குழந்தைகள்ல பாரபட்சம் நாம பாக்குறோமே ஒழிய கடவுளுடைய பார்வையில எதுவுமே பாரம் இல்லை. அண்ணா மனசு அழுத்தம் திருத்தமா வச்சிருந்துக்கணும். கடவுளுக்கு எது பாரம்? பூமிக்கு எதான பாரம் உண்டோ? ஆகாசத்துக்கு இத்தனை பறவைகள் பறக்கிறது பாரமோ? சூரியனுக்கு ஒரு நாய்க்கும் புலிக்கும் வெயில் வெளிச்சம் காட்டுறது ஒரு பெரிய பாரமா? அதெல்லாம் ஒரு பாரமே கிடையாது. பாரம், இது தேவையில்லை, இது அசிங்கம், இது தவறு, இப்படி எல்லாம் பார்க்கறது நம்முடைய மனசு. தெய்வத்தின் பார்வையில் எல்லாமே சரியாத்தான் இருக்கு, இது மாற்றமே கிடையாது. குழந்தைக்கு நாலு மேனியும் பொழுதுற வண்ணமா வளர்றது. அப்பா அம்மா ஏதோ ஊர்வாய்க்கு பயந்து, நியாயம் பயந்து வளர்த்தாலே ஒழிய பெரிய ஒரு பிடிமானம் இல்லை. ஆனா இந்த குழந்தை எப்பொழுதும் போல, எல்லா குழந்தையும் போல ஆனந்தமா தான் இருக்கு. இதுக்கு பறக்கும் பொழுதே கண் தெரியல, அதனால இதுக்கு கண் தெரிஞ்சா எப்படி இருக்கும்னு உலகத்தை பத்தி அபிப்பிராயமே கிடையாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுமே வெறும் இருட்டு கருப்பு தான். அவங்களுடைய உலகமே தனி வச்சுக்கோங்களேன். இன்னொண்ணும் பாக்கலாம், இந்த மாதிரி பிறக்கும் பொழுதே குறைவா பிறக்கிற குழந்தைகள் எத்தனையோ பேருக்கு பின்னாடி சரியாகிறது உண்டு. மாற்றமே கிடையாது. பிறக்கும் பொழுதே கஷ்டத்தோடையோ குறையோடையோ பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைகள் பின்னாடி வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறான். என் ஆயுசுல நான் கண்ட உண்மை. பிறக்கும் போது சௌக்கியமா இருக்கலாம், பின்னாடி கொஞ்சம் கஷ்டப்படாதே நான் பாத்துருக்கேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுக்காகதான் பார்த்தோம்னா எல்லா குழந்தையும் பிறக்கும்போது ஏதான ஒரு சின்ன குறை இருக்கும். குறையே இல்லாமல் யாருமே உலகத்துல பிறந்ததே கிடையாது. நல்லா ஞாபகம், எல்லா குறைகள்லயும் ஏதோ ஒரு ஜாக்பாட் காத்துருக்கு, ஏதோ ஒரு போனஸ் காத்துருக்கு, ஏதோ ஒரு விசேஷ கிருபை காத்துருக்கு. எல்லாத்துலயும் உன்னத்துல ஏதான குறை இருக்குன்னா அதுக்கு பல மடங்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு பிளான் தெய்வத்துக்கிட்ட உண்டு. சூர்தாஸ் அந்த குழந்தை பேர். சூர் அப்படின்னா கண்டறியாதவன். அப்பா அம்மா பெருசா வளர்க்கல, அதுக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்துருக்கா, பெருசாக வச்சு கொஞ்சல, ஆனா இது என்னமோ அன்போட தான் இருக்கு. அதுக்கு இப்ப தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்க, இவனுக்கு என்ன தெரிய போறது, பழைய ட்ரெஸ்ஸே போட்டு விடுவான். இப்படி எல்லாம் உண்டு, நிறைய நான் பார்த்தது உண்டு. உலகத்துல இன்னொரு பக்கம் உங்களுக்கு எல்லாம் பல பேருக்கு தெரியாத வரைக்கும் உலகம் வேற. உங்களுக்கு உலகத்தினுடைய இன்னொரு பக்கம்னு ஒண்ணு உண்டு, இன்னொரு முகம்னு ஒண்ணு உண்டு. அன்புமயமானதும் உண்டு, கோரமயமானதும் உண்டு, சுயநலமானதும் உண்டு, ஏமாத்திர உலகம் எல்லாம் உண்டு. நம்ம அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சில பக்கங்கள் மட்டும்தான் பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில. பூரணமான பக்கங்கள்னு தனித்தனியா உண்டு. ஆனா தாண்டி தெய்வ அனுகிரகம் அப்படின்றது பூரணமா இருக்கு. இந்த குழந்தைக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கல, ஆனா மற்ற குழந்தைகள் பேசுறது இல்லையா, அது போல உனக்கு புது ட்ரெஸ் தான் போட்டிருக்குன்றான் அப்பா அம்மாவும் அண்ணன் தம்பிகள்லாம். ஆனா அதுக்கு தெரியறது வாசனை தெரியும் இல்லையா, அவளுக்கு சென்ஸ் ஜாஸ்தி, அவள் ரொம்ப சென்ஸ் ஜாஸ்தி. நமக்கு தான் சென்ஸே இல்லை வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு சென்ஸுமே கிடையாது. நடவடிக்கையா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், வாழறதா இருக்கட்டும், சென்ஸே இல்லாம தான், ஒரு அர்த்தமே இல்லாமல், ஒரு சோம்பேறித்தனமான முட்டாள்தனமான வாழ்க்கை, வீணடிக்கும்படியான வாழ்க்கைகள் தான் நாம எல்லாம் வாழணும். 99%. அதே இந்த பிசிக்கலி சேலஞ்ச் சொல்றோம் பாருங்க, அவ வாழ்க்கை ரொம்பவே அர்த்தமுள்ளதா இருக்கு, நியாயமானதாக இருக்கு. அவருக்கு தெரியாது அந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளவு இருக்கும். ஒரு குழந்தையினுடைய துக்கம் இல்லாதே அதனுடைய பலகீனத்துல பெரிய சப்போர்ட் யாருன்னா அம்மா தான். அம்மா மாதிரி குழந்தைக்கு ஒரு தைரியத்தையோ பலத்தையோ உலகத்துல யாரும் தர முடியாது. அம்மா மனசு எவ்வளவு பாசிட்டிவா இருக்கோ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் குழந்தைக்கு நிச்சயமா கிடைக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு போராடுற குணம் இருக்கு பாத்தீங்களா, எங்க தெரியுமா வருது, அம்மா பிரசவ வழியில துடிச்சு ஒரு தள்ளு தடுறா பாருங்க குழந்தை, அதுலேருந்து அது பிடிச்சுக்கிறது. அப்ப நம்மளும் முயற்சி பண்றது, தன் முயற்சின்றது குழந்தைகளுக்கு. அம்மா கர்ப்பத்திலேருந்து அந்த குழந்தைய பத்துக்கிறா பாருங்க, ஒரு வழியில ஒரு கத்து கத்தி ஒரு தள்ளு தடுறா பாருங்க. அப்ப அதுக்கு அப்போதே நானும் பண்ணுவேன், என்னாலையும் முடியும்ன்றது அங்கேயும் தான் வரும். ஒரு அம்மாவுடைய பலம், ஒரு அம்மாவுடைய மனசு, தாயை போல பிள்ளை சொல்வார்கள், அம்மாவுடைய அந்த வீரம், அம்மாவுடைய அந்த நம்பிக்கை, அம்மாவுடைய பக்தி, அம்மாவுடைய பாசிட்டிவ் மனசு, இது எல்லாமே நிச்சயமாகவே குழந்தைக்கு அவ்வளவு அழகா வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தைய அம்மா ட்ரெஸ் கிடைச்சு விட்டா, ஆனாலும் அது கவலைப்படுறது, மனசு நின்று போகிறது, சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்ன்றது. கொஞ்சம் வயசாகிறது, அப்பா வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற, இதுக்கு வந்தா அதெல்லாம் உனக்கு கிடையப்படா, உனக்கு என்னடா போடுறது, நின்று ஓரத்துக்கிறடா அப்படின்ட்டு இந்த குழந்தை இப்படி பார்த்தது. அவன் எல்லாருக்கும் பாரமோ அப்படின்னு நினைச்சிட்டு சின்ன உட்காந்துக்கிறான். பாரமா எல்லாருக்கும், நான் பாரமா, நான் வேண்டாதவனா, நானும் பகவானுடைய குழந்தை தானே, ரொம்ப அதுதானே. பகவானுடைய குழந்தைகள் எல்லாருமே கடவுளின் அழகான குழந்தைகள் தான், ஆச்சரியமான குழந்தைகள் தான், மாறுபாடே கிடையாது. அது இன்னும் உட்கார்ந்து இருக்கு, அது பாட்டுக்கு. அப்ப எல்லாருக்கும் பாரம், அப்ப எனக்கு என்ன பிடிச்சவா யாருமே இல்லையா உலகத்துல, அப்ப எனக்கு யாரும் இல்லையா அப்படி ஒரு பெரிய கேள்வி எனக்கு சின்ன பிஞ்சு மனசுல வரைச்சிடுச்சு. அவற்றோட யாரோ பஜனை பண்ணிட்டு போறான், பஜனை பண்ணிட்டு போறான், பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு போறான், ஆச்சரியமா ஜோரா. ஸ்ரீ முரளி ஸ்ரீதரா ராதே கிருஷ்ணா ராதே ஷாம், ஸ்ரீ முரளி ஸ்ரீதரா ராதே கிருஷ்ணா ராதே ஷாம், க
கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம்
கேசவ
மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் நந்த நந்தன ராதேஷாம் நவநீத சோரா ராதேஷாம் நந்த நந்தன ராதேஷாம் நவநீத சோரா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் பக்த வத்சல ராதேஷாம் பகவத பிரிய ராதேஷாம் பக்த வத்சல ராதேஷாம் பகவத பிரிய ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் பண்டரிநாத ராதேஷாம் பாண்டுரங்க ராதேஷாம் பண்டரிநாத ராதேஷாம் பாண்டுரங்க ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் ஸ்ரீ முரளி ஸ்ரீதரா ராதே கிருஷ்ணா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் நந்த நந்தன ராதேஷாம் நவநீத சோரா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் பக்த வத்த ராதேஷாம் பகவத பிரிய ராதேஷாம் பக்த வத்த ராதேஷாம் பகவத பிரிய ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் ராதே கிருஷ்ணா ராதேஷாம் பண்டரிநாத ராதேஷாம் பாண்டுரங்க ராதேஷாம் பண்டரிநாத ராதேஷாம் பாண்டுரங்க ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா 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 ராதேஷாம்
கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் 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 கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ணா ராதேஷாம் Radhe Krishna Radhe Shyam Keshava Madhava Yadava Nandana Radhe Krishna Radhe Shyam ஜெய் போலோ ராதிகா ராணிக்கு ஜெய் போலோ பிருந்தாவன் தாமக்கு ஜோஷ போல்லோ பிரேம் செ போல்லோ ஜார் செ போல்லோ பிருந்தாவன் மே பர்சானா மே ராதே ராதே ஷாம் மிலாந்தே சந்தோஷம் தான். எங்க ராதிகா இருக்காளோ அங்க குறை வந்துருமோ? அப்படி வரணும். பிருந்தாவன் போயிட்டு தெரியாது சுந்தாவா தட்டிதான் ஆகணும். தட்டாவன யார் விட்டாவன சொல்லிதான் ஆகணும். இல்லாட்டி என் சிஷனா இருந்த எனக்கு மரியாதை இல்ல. இல்ல ராதே கிருஷ்ணா அவ்வளவு அழகா அந்த குழந்தை பஜனை கேட்டுது. அப்ப போய் அழகா பஜனை பண்ற பக்கத்துல இப்படி தடவிண்டே போய் நின்னுது. இந்த பஜனை பண்ற தலையில கை வச்சா என்னடா குழந்தை அப்படிங்க. நானும் இந்த மாதிரி ஆனந்தமா பாடணும். உங்களுக்கு நீங்க பாடுறத கேட்ட எனக்கு சந்தோஷமா இருக்கு. நானும் இப்படி கையெல்லாம் தட்டிட்டு அழகா பஜனை எல்லாம் பாடணும். அதுக்கு எல்லாம் நன்னா தட்டுறா எனக்கும் உங்களோட வரணும். எங்க போறேன் அப்படின்னா நாங்க பிருந்தாவனம் போறோம்டா. நானும் வரட்டுமா? அப்ப அந்த குழந்தை கேட்ட நானும் வரட்டுமா? உங்க சந்தம் கேட்டா எனக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, என் மனசுக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கு அப்படின்னா. அப்ப அவர் சொன்னார், இங்க இருந்திருந்து நாமஜபம் பண்ணு, காலம் வரும் கண்ணன் அழிச்சுட்டு போவோம். சந்தேகமே வேண்டாம். பிருந்தாவனம் போன ஆசைப்பட்டுட்டோம் இல்லையா? எந்த காலத்துல நீ போகணுமோ அந்த காலத்துல உன்னை கண்ணன் அழிச்சுட்டு போவான். அது வரைக்கும் நீ பாட்டுக்கு நிம்மதியா இருந்து ஆசீர்வாதம் மட்டும் கிளம்பி போயிட்டான். இந்த குழந்தை அணிலேருந்து இப்படி பஜனை பண்றான். நீங்க கேட்டு அந்த நாமத்தையும் திரும்ப 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 பாடிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் ஆயிட்டு இருக்கு. வீட்டுல ஒன்னும் பெருசா அவனுக்கு ஒரு மரியாதையோ இல்லாட்டி அவனுக்கு ஒரு மேல அக்கறையோ இல்லை. அப்ப அவன் பார்த்தான், சரி நம்ம அவர்களுக்கு ரொம்ப பாரமா ஆயிட்டோம் அப்படின்னு தோணிச்சு. திரும்பி திண்ணில உட்காந்து அவன் பாட்டுக்கு பஜனை பாட ஆரம்பிச்சுட்டான். அந்த பஜனை பாடுறதுக்கு வீட்டுல இருக்க சத்தம் போடான்னு சொன்னா பஜனை இப்படி வந்து பிறந்திருக்காது, உனக்கு என்ன பஜனை வேண்டி கிடக்கு இப்படின்னா வேற சொன்னான். அவன் சொன்னான், நான் பிறந்திருக்கேன். இதுக்குதான் நான் பிறந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் 1008 வேலை, எனக்கு ஒரே வேலை தான். பகவன் நாமத்தை சொல்றது ஒண்ணுதான் வேலை. கடவுள் என்ன அதுக்காக படைச்சிருக்கா கொழுப்படா அப்படின்னா எல்லாம் பகவான் இருக்கான். அந்த ஒரு வைராக்கியம் வந்துருத்து, அந்த ஒரு தீர்மானம் வந்துருத்து வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு வாசல் உட்காந்து பாட்டு ஏதோ பஜனை பண்ணிட்டு இருக்கான். அப்ப திரும்பி ஒரு பஜனை கூட்டம் போகிறது. ஆனந்தமா பஜனை பண்ணிட்டு ஜோரா அவன் பார்த்தான், தட்டு திரு மாதிரி அவ பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லாத்தையும் விட்டான். சரி முன்னாடி வந்த கூட்டம் போல பிருந்தாவனம் போறா அப்படின்னு கூடவே போயிட்டான். அவளா பிருந்தாவன் தாமுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். கூடவே அவர்கள் பின்னாடியே அழகா போக ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப தூரம் போயாச்சும் வல்லவன் இடத்துல உட்கார அப்பதான் பாக்குறான், ஏ பயிலே யாராணி எங்கேருந்து வந்தாய், நீ எப்ப எங்களோட வந்து அவளுக்கும் தெரியல. அவன் சொன்னான், நான் அந்த கிராமத்திலேருந்து வரேன், இந்த வசன சத்தம் கேட்டுது எனக்கும் போகணும், நீ எங்க போறீள் அப்படின்னு. அங்கெல்லாம் பிருந்தாவனம் போறோம், என்னையும் அழிச்சுட்டு போங்கோலே. சரிடா அப்படின்னா சாப்பாடு எல்லாம் கொடுத்தா உட்காந்து ஒரே குஷி ஒன்ன பிருந்தாவனம் போக போறேன். ஆனா அடுத்த நாள் காத்தால அந்த பஜனை பண்றதா சொல்லாம கொள்ளாம போயிட்டான். அவன் அவன் ஐஷன் போறது பாரம் அப்படின்னு நினைச்சுட்டான். அவன் அடுத்த நாள் கூப்பிடுறான், ஐயா யாரா இருக்கீங்களா, அம்மா யாரா இருக்கீங்களா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா. கொஞ்ச நேரத்தை அவன் புரிஞ்செடுத்து, ஓ இவர்களும் என்ன பாரம் நினைச்சுட்டான். அவன் பார்த்தான், இப்ப நான் உண்டு, என் கிருஷ்ணன் உண்டு. அந்த ஒரு தீர்மானம் வந்துடுச்சு, என் கிருஷ்ணன் உண்டு. இவா என்ன எப்படி வேணா வைக்கட்டும், இவா என்ன எந்த நிலைமையில வேணா வைக்கட்டும், என் தெய்வம் என்ன வசத்தியாத்தான் இன்னி வரைக்கும் வச்சிருக்கு. தெய்வம் நம்ம எல்லாரையும் ஒவ்வொருத்தரையுமே தங்க தாம்பாளத்துலதான் தாங்கிறது. நன்னா ஞாபகம், அதிகமா சொல்றது மட்டும் நினைச்சுடாதீங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் பார்த்துட்டு தெய்வம் எப்படி தாங்கிறதுன்னு தெரிஞ்சதனாலே சொல்லிருக்கேன். ஏதோ யோசிச்சுருக்கோம் வாழ்க்கையை பத்தி, ஆனா தெய்வம் எப்படி தாங்கணும், அது உள்ளங்கையில வச்சு தாங்கறது தெரியுமா, அந்த குழந்தைகள் தாங்கவும் தெரியுமா, எப்படி எப்படி அரவணைச்சு, அதை விட கோடி மடங்கு அன்போட தான் தெய்வம் ஒவ்வொருத்தரையும் தாங்க. ஒருத்தர் விசேஷமா தாங்கிறது, ஒருத்தர் குறைச்சலா தாங்கிறதுன்னு கிடையாது, எல்லாரையும் அப்படி தாங்கிற தெய்வம், நெஞ்சுக்குள்ளையும் கண்ணுக்குள்ளையும் கையிலையும் வச்சுண்டு மார்போட அணைச்சு வச்சு தாங்கிட்டு இருக்கார். அவன் பார்த்து அவன் பாடி உட்கார் நாமஜம் ராதே கிருஷ்ணா கத்துட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு அதான் அந்த கிருஷ்ண நாமஜம்கள் அல்லே கிருஷ்ணா 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 ஜபிச்சுட்டு இருக்கான். பிருந்தாவனம் போனேன், இவ்வளவுதான் வாய்ப்பு லட்சியமா இருக்கு, சின்ன குழந்தை தானே. அவன் பாட்டுக்கு அப்படி ஜபிச்சுட்டு இருக்கான், கொஞ்ச நேரத்துல பசிக்கிறது, சின்ன பிள்ளை தானே, கண் தெரிஞ்ச பிள்ளையா இருந்தாலும் யாருக்கிட்டயா போய் கேட்கலாம் எங்க போகலாம்னு தெரியும். இது எங்க ஒரு ஏரி கடை, இன்னைக்கு அந்த ஏரி அவ்வளவு சேவை சூர்தாஸ் ஏரின்னு அதுக்கு பேர் உண்டு. அங்க உட்காந்து பையன் பஜனை பண்றான், அப்ப அவனுக்கு கண்ணுல அழுக வருது, பசிக்கிறது, அப்ப டக்குன்னு தோணுறது, அப்ப என்ன படைக்கும் போது எனக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருப்பாரு, நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன்னா என் தெய்வத்துக்கு தெரியுமே. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஸ்தனங்களை கொடுத்து அதுலயும் பால் சுரக்கும்படியா தெய்வத்துக்கு பண்ண முடியும்னா கடைசி வரைக்கும் காப்பாத்தாத. நம்மளா பிளான் பண்ணி இப்படி போகணும் அப்படி போகணும் சாப்பாடு கட்டம் இல்ல இல்லையா, இப்ப தெய்வம் அவ்வளவு பார்த்து பார்த்து பண்றது இல்லையா. அப்ப அந்த குழந்தை நினைச்சது, நிச்சயமா என் கிருஷ்ணன் என்னை கைவிட மாட்டான். அதனுடைய கோவிலுக்கு எல்லாம் போனதில்லை, யாரும் ஐஷண்டு போனதில்லை, ரெண்டு பஜனையை கேட்டு இவ்வளவு மாற்றங்கள் மனசுக்குள்ள, அந்த நாம ஜபத்தினுடைய பலம் மனசுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. அந்த பாட்டுக்கு கிருஷ்ணன் எனக்கு ஏதானும் பண்ணுவான், எனக்கு என்ன அவன் பாடுன்னு இது பாட்டுக்கு உட்கார்ந்து ஆனந்தமா ஜபிக்கிறது. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. சந்தோஷமா ஜபிக்கிறது, நிறைய ஜபிச்சா முடிஞ்சிருந்த கிளம்பி போயிட்டீங்கன்னா வார்த்தா பூர்த்தி ஆயிடுச்சு, ஸ்கூல் பசங்க மணி அடிக்கிறது ஓடுற மாதிரி ஓடுறது. அந்த குழந்தை அழகா ராதே கிருஷ்ணா ஜோரா ஆனந்தமா ஜபிக்கிறது. கொஞ்ச நேரத்தில் யாரோ வந்து அப்படி தொட்டா, குழந்தை யாரா நீ எதுக்கு இங்க உட்காந்து பாடிங்க இருக்காய். அவன் சொல்றான், நான் கிருஷ்ண குழந்தை, நான் கிருஷ்ண தாசன், எதுக்கடா இங்க வந்தா, கிருஷ்ணன் குழந்தைக்கு உட்கார வச்சிருக்கான். கிருஷ்ணனை குழந்தை வச்சுக்கோ, எப்படிடா அங்க வந்தா, கிருஷ்ணனை அழிச்சுட்டு வந்தா, எந்த ஊரா, அது ஊரை சொல்ல மாட்டான், என்ன சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிருது, அவனுக்கு வீட்டுல கொண்டு போயிட்டாலும் அவனுக்கு. கிருஷ்ணனை இந்த பூமியில வர வச்சான், கிருஷ்ணனா கிருஷ்ணன் தான் ஆசைப்பட்டு என்ன இந்த பூமியில பறக்க வச்சான். உண்மை அதுதான், நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்தது கிருஷ்ணனுடைய ஆசையினால. நம்ம கர்மா ஒரு பக்கம் எடுக்கட்டும், கிருஷ்ணனுக்கு ஆசை இல்லாமல் பூமியில ஒரு ஜீவனும் பறக்க முடியாது. மையத்து வாழ்வீர்கள், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மகிமை உண்டு, நம்ம வாழ்க்கையை மேல கிருஷ்ணனுக்கு அக்கறையும் உண்டு. எதுக்காக வாழணும், ஏன் வாழணும், சில சமயம் கேள்வி வருது பாருங்க, உன்னே ஒன்று யோசனை பண்ணிக்கோ. கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு நம்ம பிறந்திருக்கோம், கிருஷ்ணன் நம்மள காப்பாத்துட்டு இருக்கான், கிருஷ்ணன் தெரிஞ்சு நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கான். இதுக்கு மேல வாழ்க்கைக்கு வேற ஒரு அர்த்தமும் நம்ம கண்டுபிடிக்கவே வேண்டாம். உலகம் எப்படி வேணா நம்மளை பத்தி சொல்லட்டும், ஆனா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், ஒரு மகத்துவம், ஒரு மகிமை, ஒரு அழகு சத்தியமா என்னைக்கும் உண்டு. இந்த உலகம் நம்மளை ஏத்துக்கிறது ஏத்துக்கல கொண்டாடுறது கொண்டாடல, அது உலகத்தினுடைய குற்றம், நம்முடைய குற்றம் இல்லை. அத்தனை அழகா அவன் சொன்ன பதில கேட்டா, குழந்தை நீ சொல்ற பதிலே அழகா இருக்கேடா, ஏன் சாப்பிட்டியா? கிருஷ்ணன் தருவான் சாப்பிடுவேன். குழந்தை சொல்றான் கிருஷ்ணன் தருவான் சாப்பிடுவேன். அவர் சிரிச்சா எப்படிதா தருவான்? அது அவன் பாடு, எனக்கு என்ன எப்படி தரும்? அவன் பாடு, அவன் கொடுக்கட்டும். பிறக்க வச்சாலே அவன் காப்பாற்றுவான், அவன் காப்பாத்தட்டும். அதானே அவன் தர்மம். இது நானே யோசிக்கணும். அவன் தானே அம்மா, அவன் தானே அப்பா, அவனுக்கு தானே எல்லாம் தெரியும். நிச்சயமா காப்பாத்துவான். உடனே அவர் பக்கத்துல உட்காந்து இந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு ஒரு யாத்திரிகர்கள் அவன் பிருந்தாவனம் போறவன். இந்த குழந்தைக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டினான். இந்த குழந்தை அப்படி சிரிச்சான், ஏன்பா சிரிக்கிறேன்? நீங்க கேட்டுகளை கிருஷ்ணன் எப்படி கொடுப்பான்? ஊட்டியே விடுறான் பாருங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கவும் முடியாது. ஆனா இந்த நேரத்துல எனக்கு பசிக்கும் தெரிஞ்சு இந்த நேரத்துக்கு நீங்க இங்க வரும்படியே அவன் பண்ணிட்டான் இல்லையா? அவ்வளவு அழகா நீங்க முன்னாடி வந்துட்டு போயிருக்கலாமே, இல்லாட்டி நீங்க வேற எங்கேயாவது கூட சாப்பிட்டுருக்கலாமே. நான் உட்கார்ந்துருக்கேன் இந்த இடத்துல சாப்பிடணும்னு உங்களுக்கு எப்படி தோணிது? அதுக்கு முன்னாடியே என குழந்தைங்க உட்கார வச்சுட்டான் இல்லையா? எனக்கு பசிக்க ஆரம்பிக்கணும்னு கொண்டு வச்சுட்டான். உங்களுக்கு பசிக்கு வந்து இங்க வந்து சாப்பிடும் சொல்லிட்டான். உங்களை வந்து என்ன கேட்க வச்சுட்டான். கேட்டதும் இல்லாம என்ன ஊட்டமும் வச்சுட்டான். உடனே அவர் கையை கூப்பி நான் அழுதா, நான் கையை பிடிச்சிருந்தா, அப்பா எத்தனையோ வருஷமா பிருந்தாவனம் பயின்று இருக்கேன், இந்த வாட்டிதான் மனசுல ஒரு சமாதானம், நான் கண்ணனை பார்த்துவேன் நம்பிக்கை வந்துருத்துவேன் அப்படின்னு அழகா சாப்பாடு கொடுத்தவனுக்கு எல்லாம் தெரியும். நான் பாட்டு கிருஷ்ண பஜனை பண்ணுவேன், அவ்வளவுதான் பாடுறாங்க, அது பாடிச்சு தெரிஞ்சு பார்த்துலாம் பாடிச்சு. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். எல்லாரும் சொன்னா பிருந்தாவனத்துக்கு வெடியா இப்படி பார்த்தது தெரியல. நான் இங்க இருக்கேன், நீங்க போங்கோ, நீங்க போயிட்டு அங்க சொல்லுங்க, சந்திரியாவது ஒருத்தன் அவனுக்காக காத்துட்டு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தைரியமா வரையணும்னு சொல்ல அது பாட்டு சேவா கிளம்பி போயிட்டான். இந்த குழந்தை அங்கேயே உட்காந்து நாம ஜோனுக்கு இன்னும் நம்பிக்கை பிடிமானம் ஜாஸ்தி ஆயிடுது. எனக்கு வேண்டியது நடக்கும், என் வாழ்க்கையை என் கிருஷ்ணன் குறவில்லாமல் நடத்துவான். நம்ம எல்லாருக்கும் குறையே கிடையாது தெரியுமா? ஒரு குறையில் நன்னாவே தான் இருக்கும், நன்னாவே தான் படைச்சிருக்கான், எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்திருக்கான். குறைன்றது நம்ம மனசுக்குள்ள உண்டாகிற ஒரு குற்றமே ஒழிய தெய்வத்தினிடத்துல கிடையாது. நல்ல ஒரு பிடிமானம் வந்துடுச்சு, என் கிருஷ்ணன் என்ன விடமாட்டான், என் கிருஷ்ணன் விடவே மாட்டான், நிச்சயமா காப்பாற்றுவான். அங்கேயே உட்காந்து பஜனை பண்றது. அப்ப அந்த கிராமத்து பக்கத்துல இருப்பா இல்லையா, அவள்லாம் பார்த்தான். யாரோ தெய்வ குழந்தை, அவளா சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அவ்வளவுதான், ராஜா மாதிரி உட்காந்துட்டு அதுக்கு அழகா குளிப்பா குளிக்கணும் அப்படின்னா யாரோ மாடு மேய்க்கிற பசங்க, டேய் வாடா குளிக்கிறாடா, தனியா குளிக்க நாங்க இருக்கோம் வாடா, பசங்க எல்லாம் கூட்டணும். கிராமத்து பசங்க எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இவன் பொய் சொல்ல மாட்டான், இவன் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான், அடுத்தவாளை ஏமாற்ற மாட்டான். நல்லா இருக்கிறவர்கள் தான் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது வாழ்க்கையை வச்சுருக்கோம். மற்ற எல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு அழகா உலகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கா. இந்த குழந்தைகளோட விளையாடிண்டு அவர்களோட குளிச்சு அவருக்கு நண்பர்கள், அவனுக்குன்னு சாப்பாடு கொடுக்கிறவர்கள், இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படியே பல வருஷம் அப்படி நாம சொன்ன சௌக்கியமா இருக்கான். பல நாள் ஆயாச்சு, கொஞ்ச நாள் ஆயிட்டு இருக்கு. அப்ப இவனுக்கு ஏதோ திவ்ய திருஷ்டி மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. இவனுக்கு இந்த சூர்தாஸ் அந்த குழந்தைக்கு பின்னாடி பேர் சூர்தாஸ், சூர்னா கண்ட்ரியாவும் அர்த்தம் உண்டு. சூர் அப்படின்னா ஸ்வரம் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்வரத்தினுடைய தாஸ் அப்படின்னு அர்த்தம். அழகா நிறைய பாட ஆரம்பிச்சுட்டான், அவனுக்கு தெரியாமலேயே பாட ஆரம்பிச்சுட்டான். அப்ப ஒரு நாள் குழந்தை அழுதா, நான் இங்கேயோ வச்சுட்டேன், அரே அந்த மரத்துக்கு எதற்கும் போய் பாடுறா அப்படின்றான். உனக்கு எப்படா தெரியும், கண் தெரியாது, எனக்கு மத்தவங்கள மாதிரி பார்க்க கண்டாண்டா தெரியாது, பாடுறான்றான் இருக்கு. உடனே ஊர்ல போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், காணாம போனதான் கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். எல்லாருக்கும் அதிசயமாவே அவனே கண்டு தெரியாத அவனடா கண்டுபிடிச்சு கொடுப்பான், உண்மையா நான் சொல்றேன் அப்படின்ட்டான். சில பேர் வேணுட்டே பரீட்சை பண்ணி பாக்கலாம், எங்கடா வச்சேன், நீங்களே ஒளிச்சு வச்ச இடத்த விட்டுட்டு இங்க வந்து எங்கிட்ட கேட்டா அப்படின்றான். நாங்க எப்படிதா ஒளிச்சு வச்சோம், நீ எப்படிதான் பார்த்த? நான் பார்த்தேனா இல்லையான்றது நீங்க ஒழிச்சு வச்சிருக்க. என்கிட்ட போய் எனக்கு எல்லாம் தெரியுமா தெரிஞ்சுக்கிறது, இந்த குருடன் கிட்ட போய் என்னத்துக்கு விளையாட்டு? அதனால இந்த குருடன் கிட்ட போய் என்னத்துக்கு விளையாட்டு? உங்க நேரத்தையும் வீணடிச்சு, நீ என் நேரத்துக்கு நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? கண் தெரிஞ்சவன்னா பொய் சொல்லுவேன், இது அந்த இருக்கு அதே இருக்கு, எனக்கு கண்ணே தெரியாது, உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்ச உண்மைதானே, என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? கண் தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறது உண்டு, அந்த மாதிரி இல்லையே, உங்களுக்கே நன்னா தெரியும், கண்ணு சுத்தமா பார்வையே கிடையாது, என்னத்துக்கு அனாவசியமா? ஏதோ நீங்க எனக்கு இவ்வளவு ஒத்தாசை பண்ற, எனக்கு ஏதோ தெரிஞ்சதை நான் சொல்றேன், இவ்வளவுதான், இதுல போய் என்ன போய் என்ன சந்தேகப்படுறது, எனக்கு சக்தி இருக்கா? அதெல்லாம் கிருஷ்ணன் இஷ்டம், நீங்க என்ன போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டான். அப்ப ஒருத்தருக்கு ஒரு பெரிய பணக்காரர் அவரோட குழந்தைங்கயோ காணாம போயிடுச்சு. அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அப்ப அவர் வீட்டுல மாடு மேய்க்கிற பையன் இருப்பான். அவன் சொன்னான், நீங்க அங்க வாங்குற அந்த ஏரிக்கல தயவ உட்காந்துருக்க அந்த கந்திரியா பையன் அவன் கிட்ட கிடைக்கும் சொல்லுவான் அப்படின்ட்டான். ஏன்னா சின்ன பித்தம் தெரியும் ஓடி வந்தா இந்த குழந்தை சொல்லிட்டான், அப்படியே விளையாடி விளையாடி பக்கத்துக்கு போயிட்டான், பக்கத்து ஊருக்கு போயிட்டான் போய் பாருங்க அங்க வழி தெரியாம அந்த முக்குல நின்று அழுதுட்டு இருக்கான். உடனே போய் பார்த்தா குழந்தை இருந்தது. உடனே அவர் பார்த்தா, அப்பா என் குழந்தைய நீ காப்பாத்தி கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு அங்க அழகா ஒரு குடிசையும் போட்டு கொடுத்துட்டார். அவனுக்கு பகவான் சம்பாதிச்சு கொடுத்துருவார், குடிசையும் சம்பாதிச்சு கொடுத்துட்டான். நீங்க என்னடா ராஜா மாதிரி உனக்கு தாங்கடா எல்லாரும் காத்தால எத்தனை மணிக்கு வரா, மத்தியானம் எத்தனை மணிக்கு வரா. அப்ப அந்த குழந்தைகள் அடையே உனக்கு அப்படி அதெல்லாம் தெரியும். அவன் சொல்ல நான் பாடி இந்த கிருஷ்ணா கிருஷ்ணா கட்டின்னு இருக்கேன் இல்லையா, அதனாலடா இப்ப எங்களுக்கும் சொல்லிக் கொடுறா, நாங்களும் கத்துக்கிறோம்டா. கந்திரியாத பய கந்திரிஞ்ச பசங்களுக்கு பகவன் நாம சங்கீர்த்தனத்தை சொல்ல பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை கேட்டு மாடுகள்லாம் வேற மாவ மாவான்னு கத்த ஆரம்பிச்சுடுத்து. அவ்வளவு சந்தோஷம். இப்படியே காலம் சௌக்கியமா போயிட்டு இருக்கு. கவலையே நிறைய 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 விதமா விதமா கிருஷ்ண கானங்கள் நிறைய பேர் இப்படி போறவா வரவா எல்லாம் அந்த இடத்துல நீ இப்ப எல்லாம் நினைச்சுன்னா இவனை பார்த்துட்டு போனா பிருந்தாவனத்தை கிருஷ்ணன் ஒன்னா பார்க்க முடியும்னு அபிப்பிராயம் இருந்துச்சு எல்லாருக்கும். இவன் சொல்லிட்டானா, இவன் தலையில கை வச்சுட்டானா, இவன் ராதேகிருஷ்ணா சொல்லியாச்சுன்னா இது காரணம் கொண்டு பிருந்தாவனத்துல நல்ல தரிசனம் கிடைக்கும்னு ஒரு தீர்மானம் எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்படியே இருந்தான். ஆனா மனசுக்குள்ள ஒரு குரு போன எனக்கு ஒரு குரு இருந்து நான் கிருஷ்ணன் அனுபவிக்கணும். கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கான் எல்லாம் நடந்தாலும் அவனுக்கு இன்னும் இதை விட இன்னும் அதிகமா கிருஷ்ணன் அனுபவிக்கணும், கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனை தொலைக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. நிறைய ஜபிச்சுட்டு இருக்கான். அப்ப ஒரு நாள் அழகா ஒருத்தர் சொன்னார், அப்பா எங்க ஆச்சாரியன் ஒருத்தர் உண்டு குரு வல்லபாச்சாரியார்னு பேர், ரொம்ப விசேஷமான ஒருத்தர். இந்த வல்லபாச்சாரியார் பிருந்தாவனத்துக்கு வரா, இப்படித்தான் போறா, நிச்சயமா நீ அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ண அவர் உனக்கு அவ்வளவு அழகா கிருஷ்ணன் அனுபவிக்கிறதுக்கான வழியை காட்டி கொடுப்பார். சரிங்கட்டான். அழகா அப்படி வல்லபாச்சாரியர் போகும்போது இவனை பார்க்க வந்துட்டார். சில இடங்கள் அவன் போய் பார்த்தா அப்படின்னு காண கிடைக்க வல்லபாச்சாரியார் வந்துட்டார். உனக்கு நல்லா தெரியுங்க, சின்ன வயசுல அப்படி யாரும் பஜனை பண்ண போனா இல்ல கிருஷ்ணா கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்க அவ்வளவுதான் தெரியும். நம்ம காணாம போறதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு அது இவா சொல்றா, அது என்ன அப்படி தோணும்னு நான் சொல்லுவேன். எதுவுமே என்னுடைய சித்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் கிருஷ்ணகிரப கந்தரியாத நான் என்னத்த சொல்ல முடியும். வல்லபாச்சாரியார் பார்த்தா உனக்குள்ள நிஜமாவே அந்த உத்தமமான குணம் இருக்கு, கிருஷ்ணனுடைய தேடல் இருக்குன்னு தெரிஞ்சு அவன் தலையில கை வச்சு ராதே கிருஷ்ண மந்திரத்தை உபதேசம் பண்ற. ஜபிச்சுண்டே இரு, நீ கவலையே படாத, அழகா ஒரு கிருஷ்ண தரிசனம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. கிருஷ்ணா எவ்வளவு கிருப பண்றடா, என் மேல எவ்வளவு அக்கறை கொண்டு, எல்லாரும் கந்தரிவா கூட குருவை தேடினு ஓட மாட்டான், ஆனா இவனை தேடிட்டு குரு வந்தான். பரீட்சத்து தேடிந்து சுகபிரம மகரிஷி வந்தா போல இவனை தேடிந்து சத்குருநாதன் அவன் இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா. அது வல்லபாச்சாரியார்லாம் அவ்வளவு பெரிய மகதாச்சாரியன். பத்ரிகாசிரமத்துல எல்லாம் பார்த்தோம்னா வியாச குகைன்னு ஒண்ணு உண்டு. இந்த வியாச குகையில வல்லபாச்சாரியாருக்கு வேதவியாச தரிசனமே கிடைச்சிருக்கு. அவர் பிரத்யட்சமா வேதவியாசரையே பார்த்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒருத்தர் வல்லபாச்சாரியார். அவருடைய சம்பிரதாய பேர் சுத்தாத்வைதம்னு பெரிய ராமானுசன விசிஷ்டாத்வைதம், சங்கரனுடைய அத்வைதம் சொல்லணும், சுத்தாத்வைதம் அப்படின்னு அவருடைய சம்பிரதாயம், புஷ்டி மார்க்கம் அப்படின்னு பேரு. கிருஷ்ண புஷ்டியா வச்சுப்பார், எட்டு வேலை சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஜம்முனு கொழுக்கு முழுக்குன்னு வச்சிருப்பார். அழகா அவர் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டார். ரொம்ப சந்தோஷம். இந்த சூர்தாஸ் பேர் நடான எல்லாரும் சூர் சூர்னு கூப்பிட்டா. ஆமா இல்ல நீ சூர்தாஸ் ஸ்வரத்துக்கு தாசன் தான் அப்படின்ட்டார். அது வந்து சூர்தாசன் ஆயிட்டார். ஆச்சரியமா சூர்தாசன். அவ்வளவு அழகா அழகா ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டார். பண்ணிட்டு அவர் அழகா கிளம்பி போனார். நான் கிளம்பி போறேன், நீ அப்புறமா வர பிருந்தாவனத்துக்கு வா அப்படின்னா சரின்னுட்டான். அழகா அங்கேயே உட்காந்து நல்லா ஜபிக்க ஆரம்பிச்சார். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ண காட்சி கிடைக்க ஆரம்பிச்சுடுது. கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியும் நம்மளால. நம்ம கண் தெரிஞ்சு பல விஷயங்களை பார்க்கணும், நிறைய கிருஷ்ணனுடைய மூர்த்திகளை பார்க்கணும், போட்டோஸை பார்க்கணும், ஓரளவுக்கு ஒரு தீர்மானம் நமக்கு இப்படி எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. கண்ணையே தெரியாது எனக்கு, நீங்க வர்ணிக்கவே முடியாது. குண்டுனா என்ன, ஒல்லினா என்ன, கலர்னா என்ன, ஒண்ணு வர்ணிக்கவே முடியாது. ஆனா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தெரியறதாம், ஆ கிருஷ்ணா அழகா இருக்கியடா அப்படின்னு பகவானுடைய சிம்ஹாமரி பாதங்கள்லாம் தெரியறது, அழகான கருணையில திருமேனி தெரியறது, கால்கள்ல சலங்கையெல்லாம் தெரியறது, அழகான கணுக்கால்கள் முழங்கால்கள் முட்டி பருத்த தொடை சிற்றடை பட்டு பீதாம்பரம் அழகான நாபிக்கமலம் அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம் உருண்டு திரண்ட தோள்கள் நீண்ட கைகள் செந்தாமரை உள்ளங்கைகள் கருஞ்சங்கு கழுத்து செங்கனிவாய் தீர்க்கமான நாசிகள் செந்தாமரை கண்கள் வில் போன்ற புருவம் பரந்த நெற்றி கஸ்தூரி திலகம் சுருள் சுழான கேசம் தலையில ஒரு கொண்ட அழகால் ஒரு மயில்பீரி காதல மகர குண்டலம் இடுப்புல புல்லாங்குழல் சாட்சாத் மன்மத மன்மத நாக கிருஷ்ண தரிசனம். அப்படியே மேனி சிலிர்த்து போச்சு, ஆனந்தத்துல தளச்ச, ஆனந்தத்துல தளச்ச சூர்தாசம் கண்கள்ல கண்ணி பசங்கள்லாம் சொல்றே கிருஷ்ணா அழகா இருக்காண்டா, நீளமா இருக்காண்டா, கண்ணு சிவப்பா இருக்கடா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கிறாடி உனக்கு எப்படிடா தெரியுது, எங்களுக்கு யாரும் தெரியலையாடா, அவங்க எதிர்க்கலாண்டா நிக்கிறேன், இங்க யாருமே இல்லையாடா. அவன் சொன்ன இல்லடா இருக்காண்டா, அங்கதாண்டா இருக்கான், அங்கடா இருக்கான், நெஞ்சுக்குள்ள இருக்கா, ஹதயத்துக்குள்ள இருக்காண்டா. உனக்கு எல்லாம் கண்ணு முடி பாக்குற மாடு தெரியுது, எரும மாடு தெரியுது, கண்ணு முடிது எங்களுக்கு தாண்டா தெரியறது, எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து அதாண்டா தெரியறது. உடனே சூர்தா சொல்ல, நீ பாட்டு நாமஜபம் பண்ணுடா, இதெல்லாம் கலங்கள்லாம் விலகினோன்னா உள்ளுக்குள்ள தெளிவா தெரியவாண்டா, எங்களுக்கு தெரியவானோ இல்லையாடா, உனக்கு தெரியுதா இல்லையா, அதுவே சந்தோஷம் அப்படின்றா. நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். சூர்தாசர் பார்த்தார் இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவோம், திடீர்னு ஒரு நாள் ராத்திரி சொப்பனம் வந்தது, கிருஷ்ணன் வா பிருந்தாவனத்துக்கு வான்னு கூப்பிட்டுட்டான், கண்ணன் கூப்பிட்டுட்டான், பிருந்தாவனத்துக்கு நீ வா, எனக்கு உன்ன பார்க்க நீ வான்னுட்டான். உடனே அடுத்த நாள் அவர் கிளம்புறார். உடனே எல்லாரும் கேட்கறாய், எதுக்குப்பா போற, நீ இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீ போயிட்டு என்ன பண்றேன், சில பேர் நீங்க வாங்க இப்ப சூர்தாசி இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். சொன்னார், இல்ல நான் கிளம்பணும், நான் இந்த ஊர்ல இவ்வளவு நாள் இருந்தா இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் அவ்வளவு அழகா காப்பாத்தினே பார்த்துட்டேன், எல்லாம் கிருஷ்ணானுகிரகம், ஆனா கண்ணன் என்ன பிருந்தாவனத்துக்கு வான்னு கூப்பிட்டுட்டான், நான் போய்தான் ஆகணும், தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க, நான் உங்களை அவமரியாதை பண்ணிட்டு போறேன்னு நினைக்காதீங்க, நான் பிருந்தாவனத்துக்கு போகணும், எனக்கு கண்ணனுடைய உத்தரவு அப்படின்னு சரி எல்லாரும் பிரியா விடை கொடுத்தா. நீ எப்படி தனியா போவாய், அது கண்ணன் கூட்டிட்டு போவான், இங்க இருந்தோ இங்க வரலையா, இங்க இருந்து அவனே பிருந்தாவனம் அவன் தானே கூப்பிட்டு அவனே கூட்டிட்டு போவான் அப்படின்ட்டான். சில பேருக்கு வரணும்னு ஆசை, வர முடியல, ஒரு பாட்டு கிளம்பிட்டார், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான கையில தடி வச்சு அப்படி தட்டு தடுமாறி இப்படி போயிட்டு இருந்தார். பிருந்தாவனத்துக்கு காட்டு பாரு, அந்த காலத்துல பெரிய காடு தான், இந்த காலத்து மாதிரி நிறைய வழிகள்லாம் கிடையாது. அப்படியே போகும்போது ஒரு இடத்துல ஒரு பாழுங்கணத்துல விழுந்துட்டார், தவறி தவறி விழுந்துட்டார். அவருக்கு ஒன்னும் தெரியல, எங்கேயோ பள்ளத்துல விழுந்துட்டோம்னு தெரியறது, இப்படி தடைய பாக்குறாரு, தண்ணி எல்லாம் கொஞ்சம் அப்படியே முட்டி கால சொன்ன இருக்கு, அடிபடல லேசா அங்கங்க சிராய்ப்பு. ஆனா அவர் பார்த்தா சரி இதுவும் நம்பிக்கை, கிருஷ்ணனுக்கு தெரியுமே, உடனே நினைப்போம் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சா உடனே விழாம தடுத்துக்கலாமோன்னு. அந்த சினிமாட்டிக் எல்லாம் யோசிக்கப்படாது சரியா, சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டோம், விழுந்துட்டார். இதுவும் பகவத் அனுகிரகம், எல்லாத்தையும் பகவத் அருள்னு பாக்குற ஒரு மனசு, ஒரு பக்தி, ஒரு பக்குவம், ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். இதெல்லாம் பகவானுடைய அருள், இதெல்லாம் கஷ்டம், அப்படி பிரிக்கவே முடியாது, எல்லாமே பகவானுடைய அருள் தான். பத்து நாளாக விழுந்துட்டார், சரி கிருஷ்ணா எங்கெந்தோ கொண்டு வந்து இப்படி வச்சாய், அம்மா கர்ப்பத்துல பத்து மாசம் வச்சாய், உனக்கு தெரியும் ஒரு பாடு நாம ஜபிச்சுட்டே இருக்க, சில இடங்கள்ல ஒரு வாரம்னு காண கிடைக்கிறது ஒரு அங்கேயே இருந்தா, சில இடங்கள்ல உடனேனும் காண கிடைக்கிறது, இது எப்படியோ ஒரு பஜனை பண்ணிட்டே இருக்கார் கிருஷ்ணன் மேல நம்பிக்கையோட, நம்பிக்கை அது வேணும், பெரிய நம்பிக்கை இல்லாத கொஞ்சம் நம்பிக்கை அவன் பார்த்துப்பான், அந்த அந்த ஒரு நம்பிக்கையே மனசுல ஒரு தைரியத்தை சமாதானத்தை கொடுக்க அவன் பார்த்துப்பான், என் வாழ்க்கை அது அவன் பார்த்துப்பான். திரௌபதி ரெண்டு கையும் விடுறா இல்லையா, அவ்வளவு பெரிய சபையில ஒரு யோசனையும் பண்ணாமல் இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே, எத்தனாவது வாக்கியம், சில வாக்கியங்கள் அப்படியே கேட்கறதா கேட்டா சொல்லிடு, ரெண்டு கையும் விடுறா இல்லையா, என்ன ஒரு நம்பிக்கை. அது போல அவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்ற, அப்ப ஒரு குரல் கேக்குறே கணத்துக்குள்ள உட்காந்து யாரப்பா பஜனை பண்றது, உடனே இவர் இங்கே இருந்து பதில் சொல்றாரு, எங்க இருந்து பஜனை பண்ணாங்க, என்னப்பா யாரப்பா கேள்வி கேட்கறது. உடனே அங்கே இருந்து கணத்துல விழுந்தாலும் கொழுப்பு ஒண்ணும் குறையிலையே, அங்கே இருந்து குரல் கணத்துல விழுந்தா கொழுப்பு குறையும் யாரும் சொன்னதில்லையே அப்படி அங்கே இருந்து. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு யாருக்கும் தெரியும், யாரும் ஜெயிக்கிறது இல்லை யாரும் தோக்கறது இல்லை. அழகா தத்துவத்தை சொல்லிட்டுக்கோ, அந்த சில விஷயங்கள் ஜெயிக்கிறது நினைக்கிறோம், சில விஷயங்கள் தோக்கிறது நினைக்கிறோம், எது ஜெயிக்கிறது எது தோக்கிறது. விவேகானந்தர்லாம் சொல்றார், தைரியமா போராடு, ஜெயிச்சா அடுத்த வாளுக்கு வழிகாட்டு, தோத்தா அடுத்த வாளுக்கு பாடம் சொல்லு, அவ்வளவுதான், என் அனுபவத்தை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எப்படி இருந்தாலும் சமம் தான் அப்படின்ற. உடனே சரி சரி என் கையை பிடிச்சிட்டு மேல வரியா, எவ்வளவு நேரம் கேள்வி கேட்கறதே தப்பு, கை கொடுத்து மேல தூக்கி விட்டுருக்கணும் இல்லையா, இங்க அந்த வீரம். உடனே அதாக அவர் கையை பிடிக்கிறார், இந்த கையை பிடிச்சா என்னமோ பண்றது, இந்த கையை பிடிக்கிற பிடி, நீ என்னுடையவன் ஒரு உரிமையோட இவர் கையை பிடிக்கிற, அவன் சொன்னா கையை பிடி அப்படின்றான். இவர் சிரிக்கிறார், கையை பிடிக்கிறாங்க தெரியல, மேல ஏறி நான் வந்திருக்க மாட்டேனா, நீ அல்லவா என்ன பிடிக்கணும் அப்படின்னு சார். ஏன் உனக்கு பிடிக்க முடியாது, பிடிக்க தெரிஞ்சிருந்தா விழுந்திருக்க மாட்டேன் இல்லையா, விழுந்தவனை தூக்கும் போது யார் தூக்குறாளோ அவதானே பிடிக்கணும், அதானே பலம் கூட இருக்கும், ஏன்னா என் பலத்தினால நான் விட்டுவேன் இல்லையா அப்படின்னு தான் குழந்தை இந்த சூர்தாஸ் சொல்றான். உடனே சரி அப்படின்னு அழகா ஜோரா கைய பிடிச்சாரா, ஏறி 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 ஆச்சு, ஏறி ஆச்சு. உடனே அந்த குழந்தை அந்த பிடிச்சு இந்த கை விட்டுதான், இவர் ஒன்று தக்க அந்த கையை பிடிச்சாங்க, நீ கிருஷ்ணன் தானே அப்படின்னு, நீ கிருஷ்ணன் தானே. உடனே அவன் சிரிச்சான், நான் கோபாலன், நான் கிருஷ்ணன் இல்லை, அப்படி கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லல, நீ கோபாலகிருஷ்ணன் தானே. அவன் சொன்ன, நான் மாடுமேக்கிற ஒரு கோபாலன், கருப்பா இருக்கிறதா வேணா கிருஷ்ணன் சொல்லிக்கலாம், நான் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படியோ தெரியும், எப்படியோ தெரிஞ்சதுல விட்டு போகாது அப்படின்னா கையை விட்டுட்டு ஓடுறான் அந்த குழந்தை. அப்ப அவர் உடனே சொல்றாரு, கையை விட்டுதான்டா ஓடுற, முடிஞ்சா ஓடு, நீ எவ்வளவு தூரம்னா ஓடு, என் மனதை விட்டு ஓட முடிஞ்சா ஓடுறா பாக்கலாம், உன்னால முடிஞ்சா ஓடிக்கோ பாக்கலாம் அப்படின்னா சிரிச்சுட்டே ஓடி போயிட்டான் குழந்தை. தட்டு தட்டு மாதிரி பிருந்தாவனம் வந்துட்டார், பிருந்தாவனம் ஜம்மன வந்துட்டார் வல்லபாச்சாரியர், அங்க காசன் இருந்தா அழகா அவர் வந்துட்டார், ஒரு பாடு பஜனை பண்ணதான வல்லபாச்சாரியர் வந்துட்டான், என் சிஷ்யன் சூர்தாசரா அப்படின்னு கடகடகடன்னு வரார் வல்லபாச்சாரியா. சூர்தாச பார்த்தா அப்படியே தேஜோமயமா ஜுலிக்கிறார், வந்து ஓடி வந்து கட்டினார் வல்லபாச்சாரியா, கண்ணனை தொட்டியோ, கண்ணனை பாத்தியோ அப்படின்னு சொன்னார். கண்ணனை தொட்டேன், கண்ணன் என்ன தொட்டான், கண்ணன் என்ன பார்த்தான், நான் பார்க்கல, கண்ணன் என்ன பார்த்துட்டான் அப்படின்னா தெரியலடா அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்ச விஷயம் போறார் கோவர்ணகிரி மலைக்கு மேல. ஏன்னா கோவர்ணகிரி மலையில தான் ஸ்வயம்புவா ஸ்ரீநாத்ஜி உற்பத்தி ஆனோம், அதுக்கப்புறமா தான் ராஜஸ்தான் வந்தான். ஒரு காலகட்டம் வரைக்கும் ஸ்ரீநாத்ஜி கோவர்ணகிரி மலையிலேயே தான் இருந்த, இந்த கோவர்ணகிரியை நம்ம போய் பார்த்தோம், பகவான் எங்க தூக்கினானோ அங்க கூட ஆச்சரியமா ஒரு ஸ்ரீநாத்ஜியை பார்த்த ஞாபகம் இருக்கா, அழகாக அதே மாதிரி ஸ்ரீநாத்ஜி அந்த மலையிலேருந்து உற்பத்தி ஆனவன் தான். அவ்வளவு ஜோரான கிருஷ்ணன் ஸ்ரீநாத் எந்த கையில மலையை தூக்கிட்டு இருக்காங்க, இடதா வலதா, நிச்சயமா இடது கை தானே, இடது கை தானே, இடது கை தானே, இடது கையினாலேதான் கண்ணன் கோவர்தனகிரிய அப்படி தூக்கிறானோ, அதாவது எப்ப இடது கைய பார்த்தாலும் கண்ணன் கோவர்தனகிரிய தூக்கின கையும் ஞாபகம், நான் லொட்டாங்கை இந்த கைப்படுற பாடு இருக்கு தெரியுமா, அது அது அதுக்கு ஒரு பேரை வச்சு நடுப்படுத்துற பாடு, ரெண்டு கை சேர்ந்தாதான் கை கூப்ப முடியும் நமக்கு மறந்து போயிடும், இந்த கையில ஒரு பாவப்பட்ட கைன்னு வச்சுருக்கும். இது கிருஷ்ணன் கோவர்தனகிரிய தூக்கின இடது கை, அதை பார்த்தா இதை விட வசதி தான் இது, இது வெறுமை இதுக்குதான் முக்கியமா யூஸ் ஆகிட்டு இருக்கு, இதோட முக்கிய பல காரியங்கள் உண்டு. இடது கை கண்ணனுடையதான கோவர்தனகிரிய தூக்கின கை, ஆச்சரியமாக அந்த இடது கை அப்படி தூக்கின்னு இருக்க அந்த கோவர்தனகிரி கிருஷ்ணனை போய் காட்டார், இப்படி தொட்டு பாக்கிறார் சூர்தாச, சொல்றா உன் கிருஷ்ணன்டா, இப்படி தொட்டு பாக்கிற, ஆ இவன் தான் இவன் தான் இவன் தான் கை பிடிச்சு இழுத்தது, இவன் தான் கை விட்டு ஓடினது, ஆமாண்டா உன்னை காப்பாத்தான் வந்தான் அப்படின்னு சார். உடனே அழகா அவருக்கு நிறைய கிருஷ்ணலீலை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிற வல்லபாச்சாரியர் உட்கார்ந்து நிறைய கிருஷ்ணலீலை சொல்லிக் கொடுத்து பாகவதம் எல்லாம் சொல்லி கிருஷ்ணலீலை அப்படி தலைக்க வைக்கிற ஆனந்தமா ஜோர தலைக்க வைக்கிற அத்தியாச்சரியமா அத்தியுதமாக ஜம்னு தலைக்கிற அசந்து போறான். அப்படியே மயங்கி 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 தலைக்கிறார் சுர்தாசர். அழகா வல்லபாச்சாரியர் இங்க இருந்து நிறைய கீர்த்தனை எல்லாம் பாடுறா கிருஷ்ணனுக்கு அப்படின்னு டெய்லி விதவிதமான கீர்த்தனைகள் பாட ஆரம்பிச்சுட்டார். ஆச்சரியமான கீர்த்தனைகள் அங்கங்க உட்கார்ந்து ஒரு பாட்டுக்கு பஜனை பாடிட்டே இருக்கார். ஒரு நாள் அழகா அவர் பஜனை பாடிட்டு இருக்கார். அப்ப பக்தர்களே அவர்களுடைய ஏகதாரம் வாங்கிக்கிறதோட ஆசிந்து ஜோரா அத்தியாச்சரியமா பாட ஆரம்பிச்சுட்டார். ஒரு நாள் ரொம்ப ஆனந்தமா பாடிட்டு இருக்கார். அப்ப ஒரு ஆணும் பெண்ணுமா அங்க இருந்து பேசிட்டு இருக்கா. இந்த பெண் சொல்றான், அவன் பக்கத்துல போய் அவன் வாசிக்கிறது அழகா இருக்கு, அவன் எப்படி வாசிக்கிறான் நான் பாக்கறேன் அப்படின்னு. உடனே ஆம்பள சொல்றான், ஜாகிரத வேண்டாம், அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காய், இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பெண் பக்கத்துல போற. அப்படி வாசிண்டு ராதே 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 அப்படின்னு ராதே 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 ராதேன்னு சொல்லிட்டு இருக்க ஜோர ராதே ராதே ராதேன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பெண் பக்கத்துல வந்தாள். டக்குனு அவ பாவாடைய பிடிச்சிட்டாரு. உடனே ஆ ஏய் டோபாரி நான் பாவாடைய பிடிச்சுட்டான் அப்படின்னு அவள் கத்தினாள். உடனே அவன் சொன்னான், அதுக்குதான் அவங்ககிட்ட போகாத நான் சொன்னேன், கேட்டியா நீ பக்கத்துல நீ பாவாடை பிடிச்சிட்டான் பா. ரெண்டு பேரும் பேசினீங்க ஒருபாடு தீமே உட்காந்து கண்ணை இறுக்கி பிடிச்சிருந்தா பாவாடைய. உடனே அங்க ஏய் சாரப்பா நீ என்ன திம்பு இருந்தா என் காதலியுடைய பாவாடை இப்படி பிடிப்பாய் நீ அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், எனக்கு உரிமை இருக்கு நான் பிடிப்பேன், என் காதலி பாவாடை எப்படி நீ உரிமையோட பிடிப்பாய், ஏன்னா உன்னோட எனக்கு உரிமை இருக்கு, உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம், அது உனக்கு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இவளுக்கும் தெரியும் இப்படியே பேசுற. அப்ப உடனே சொல்ல விடமாட்டேங்க, விட சொல்லு. ஏய் விடுறா விடமாட்டேன், ஏண்டா நீங்க யாருன்னு எனக்கு காட்டி கொடுத்துட்டு போங்க அப்புறம் தான் விடுவேன். நாங்க யாருடா, நாங்க பிருந்தாவனத்து இருக்கிறதா, அது எங்களுக்கு தெரியும் பிருந்தாவனத்து இருக்கிறதா, அதை யாருன்னு காட்டி கொடுத்துட்டு போங்க, யாருன்னு நீ நினைக்கிறாய், ராதையும் கிருஷ்ணனும் இருக்கு, ராதிகாவும் கண்ணனும். அப்பா நீ எப்பயும் ராதாகிருஷ்ண பஜனை பண்றதா உனக்கு எப்படி தோன்றது, நாங்க சாதாரண மாட்டுக்கார கூட்டம், அப்புறம் மாட்டுக்கார கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ராதையுமா கண்ணனமா இல்லையா ஆமான் நிரூபணம் பண்ணிட்டு போங்க உங்கள்கிட்ட, இதுலடா வம்பா போச்சு இல்லடா எனக்கு நிரூபணம் பண்ணிட்டு போங்க, என்ன எப்படி நிரூபணம் பண்றதுன்னு கண்ணை கொடு நான் பாக்குறேன், கண்ணை கொடுத்து பார்த்துட்டு நீ ராதி கண்ணன்லாம் விட்டுறேன், சரி அப்ப விட்டுருவியா, ஆஹ் விட்டுருவேன், நேரம் தலையில கை வச்சோம். அடுத்த நிமிஷம் திவ்யம் ததாமி தே சக்ஷு, திவ்யமான நேத்திரங்கள் டக்குன்னு பார்த்தா ஸ்வயம் ராதிகாவும் கிருஷ்ணனும். ஹே பிரபோ அப்படின்னு ராதிகா கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், கிருஷ்ணனு கோபமா ராதிகா பார்த்தான், ராதியா இப்ப சொல்லிடா அப்படின்னா ராதிகா சிரிச்சா, கிருஷ்ணா நீதான் ஏமாந்து போயிட்டா, தலையில கை வச்சு திவ்யமான திருஷ்டியை கொடுத்துட்டா, ஓ ஆமா அப்படின்றான் பகவான், ஏ ராதே நீதானே முழு பண்ண, ராதாசன் எத்தனை நாமம் சொல்லிட்டு இருக்கான், இவனுக்கு நம்ம காட்சி கொடுக்காம அவர் யாருக்கு காட்சி கொடுக்க போறோம், அழகா ராதிகா கிருஷ்ண ரூபம், ராதா சக்கச்சவேல்னு கணங்கரேன்னு கிச்சாவே கொழுக்கு முழுக்குன்னு கிருஷ்ணன் ரொம்ப அழகான ரூபத்தோட ராதிகா, இவன் நன்னா பட்டு மீதாமல் உடுத்தின் இருக்கான், இவள் ஜோராக நீல வஸ்திரம் உடுத்தின் இருக்கான், தலை நிறைய புஷ்பம் சூடின் இருக்கா, கிருஷ்ணன் கையில் ஒரு புல்லாங்க ஆடின்னு இருக்கான், தலையில மயில் பிடி பரபரம் ஆடுறது, செந்தாமரை கண்கள், செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செங்கனிவாய் அப்படியே பார்த்தான். அப்படியே கைய கூப்பிண்டா, அப்படியே கண்ணீர் வழியறது. பகவான் சிரிச்சான், நாம ஜபத்தினாலே கட்டி போட்டுட்டியேடா. உடனே வருஷமா நானா கட்டி போட்டேன், நாம ஜபத்தை கொடுத்தது நீ, ஜபிக்க வச்சது நீ, இன்னைக்கு கட்டி போட்டு நிக்கிறது நீ, நான் உன்ன கட்டி போட முடியுமாப்பா. என் வாயில ஒரு ராதே கிருஷ்ணா வருது, ஒரு விட்டலா வருது, ஒரு பத்மநாபா வருது, ஒரு பாண்டரங்கா வருது, ஒரு கோவிந்தா வருது, ஒரு கோபாலா வருதுன்னா என் பலத்தினாலே இல்ல கண்ணா, உன் பலத்தினாலே. அப்ப கண்ணன் கேட்கிறான், என்ன வரம் வேணும் சொல்லு. அப்படியே கண்ணு கொடுத்துட்டமான, வேண்டவே வேண்டாம் கிருஷ்ணா, உன்னை பார்த்த கண்கள் திரும்பி வர யாரையும் பார்க்கவே வேண்டாம். யார் கண்ணோட பிரம பிரயோஜனம் என்ன? பகவான பாக்குற கண்ணு நன்னா இருக்க பெருமை, பிருந்தாவனம் போய் பார்க்கணும், பல ஊர்கள் பார்க்கணும் இல்லையா? அது நம்ம கூட சொன்ன கண்டதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டுமா பார்க்கணும், பிருந்தாவனத்துல கிருஷ்ணனை வாங்க போறோம், ட்ரெஸ் வாங்க போறோம் சொல்லி கடற்கரையா ஏறி இறங்கி சாப்பிடறதையும் வாங்கிட்டோமா இல்லையா? பார்த்து பார்த்து பார்க்காம இருந்தா ஒழுங்கு நம்ம பாடு ஏதோ கிருஷ்ணன் மட்டும் வாங்கிட்டு இல்லையா? கண்ணு தெரியறது ஒரு விதத்துல கஷ்டம் தானே, தெரியாத வரைக்கும் நிறைய அசிங்கங்களை பார்க்க வேண்டாம் இல்லையா? பல பேருடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்க வேண்டாம் பாரு, கண் தெரியும் நம்ம பாட்டு கிடக்க போறோம் இல்லையா? அதனால ஒரு சொன்ன ஒண்ணுமே வேண்டாம் கிருஷ்ணா, உண்மையே ராதிகாம பார்த்தாச்சு எனக்கு இது போதும், எனக்கு எப்பொழுதும் நான் நினைக்கும் போதுதான் உங்களை பார்த்தா போதும், இந்த ஒரு ஆசீர்வாதம் பண்ணுட்டான் ராதிகா. தள்ள கை வச்சா, நீ எப்பெல்லாம் நினைக்கிறே அப்பெல்லாம் காட்சித்தரும், இப்ப சொல்லுடா நான் வேண்டவே வேண்டாம், எப்பொழுதுமே உங்க தரிசனம் மட்டும் கிடைச்சா போதும், ஒருத்தர் தரிசனமும் எனக்கு வேண்டவே வேண்டாம். அழகா ராதையும் கிருஷ்ணன் ஆசீர்வாதம் பண்ணி ஆச்சு. இன்னும் நன்னா நாம ஜபம் உருகி உருகி பாடுறாரு. இன்னைக்கும் ஸ்ரீநாத்ஜி கோவில்ல கோவிந்ததாசன் நிறைய பக்தர்கள் உண்டு, அந்த சுத்தாத்வைத சம்பிரதாயத்துல அந்த சூர்தா கீர்த்தனையும் உண்டு. அதான் நிறைய கீர்த்தனைகள், ரொம்ப ஃபேமஸான ஒரு கீர்த்தனம் நார்த் இந்தியால, மாக்கன் மேனே நகி காயா, நான் வெண்ணெய் சாப்பிடலேன்னு ஒரு பஜன் அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா நான் வெண்ணையே சாப்பிடல. அப்ப யசோதை கேட்கிறா, அப்ப எங்கடா வாயிலாம் ஈசின் இருக்கு, நான் ரொம்ப நல்லவனா காட்டுக்கு விளையாட போனேன், சில துஷ்ட பசங்கள்லாம் வெண்ணெய் எடுத்து என் வாயில பூசி, ஏன்டா அவ அண்ணைய பூச வரைக்கும் நீ என்னடா பண்ணிருந்தா நானு பாக்கணும், கை என்னடா பண்ணிட்டு ஏ வேணாண்டா வேணாண்டான்னு கை இப்படியே வச்சுருந்தேன், அவளா வாயில பூசிட்டான். அந்த பசங்க தான்டா நீ சொல்லி, அம்மா நீ ரொம்ப பாவமா, நீ ரொம்ப வெகுளியா இருக்க, யார் சொன்னாலும் நீ நம்புற, நீ சொல்றது அம்மா நீ ரொம்ப வெகுளியா இருக்க பாவம், பெத்த பிள்ளை சொல்ற நம்ப மாட்டேங்க, யார் யாரும் சொல்றது கேக்குறியே, இந்த பெத்த பிள்ளை யசோதை சரிடா கொண்டு அவ்வளவுதான், ஒரு வார்த்தையிலேயே தோத்து போயிடும் அவன, பெத்த பிள்ளை பிளாக்மெயில் பண்றதுக்கு, பெத்த பிள்ளை சொல்ற நம்ப மாட்டேங்க, யார் யார் சொல்றது ரொம்ப வெகுளிமா பாவம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல அம்மா. ஆமாண்டா கொஞ்சம் நந்த பாபா கூட அப்படிதான்டா சொல்றாரு, நந்த பாபா சொல்ற நீ ரொம்ப வெகுளி அமையே மாத்திரம், அந்த பாபா கூட அப்படிதான்டா சொல்றாரு, எல்லாரும் வெகுளி வெகுளி வெகுளியே சொல்றா, நீயும் சொல்லிட்டு உனக்கு ஒண்ணு விவரமே பத்தலம்மா, நீ திருடல இல்ல இல்லம்மா, அந்தாந்து மாமி காணனால அவ பிள்ளையே கேட்க சொல்லு, அவளை கேக்குறது துப்பு இல்ல, என்ன கேக்குறாள், அம்மா நான் சாப்பிடவே இல்லம்மா, நான் டெய்லி காட்டுக்கு போறேன், நீயே நீ சொல்றன்னு சொல்லி நான் பாட்டு வெயில கூட விளையாட மரம் மரமா ஒதுங்கி ஒதுங்கி இருக்கேன். யசோதை ஏண்டா கிருஷ்ணா நிஜமாவே நீ வெயில விளையாடுறது இல்லையா, வேணா கருடால் வர கேடு அவருக்கு தெரியும், அவன் பார்த்தான் நம்மளையும் போய் சொல்ல வச்சுள்ளார் போல இருக்கு, மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும், மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படிலாம் அழகா பஜனை உண்டு அவர் நிறைய கிருஷ்ண கிட்டத்தட்ட அவர் எத்தனையோ லட்சம் பஜனை எழுதினார், இன்னைக்கு இடத்துல ஒரு 8000 தான் அவருக்கு கிடைச்சிருக்க, பல லட்சங்கள் காணாமலே போயிடுதான், அவ்வளவு லட்சக்கணக்கான பஜனை பாட்டு அவர் எழுதியிருக்கார், ரொம்ப ஆச்சரியமானவர் அவர், ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுவார், அந்த அலங்காரம் வச்சு பாட்டு போடுவார். அப்ப ஒரு நாள் இவருக்கு தோணி போயிடுத்து அந்த பூஜை பண்றாருக்கு, ஒரு நாள் கேட்பாரு என்ன அலங்காரம் சொல்லுவாருன்னு பாசனை பாடுறார், ஒரு நாள் அந்த பூஜை பண்ற நினைச்சார், நீ சொல்ல வேண்டாம் நம்ம வேறதானு சொல்லுவோம்னு சொல்லிட்டு, வேறதும் சொல்லிட்டு நம்ம ஸ்ரீநாத்ஜிக்கு முத்து அலங்காரம் பண்றாரு, முத்தங்கி சேவை சொல்ற மாதிரி ரங்கநாதன் அந்த மாதிரி முத்து நாள் அலங்காரம் பண்ணிட்டார். இவர் அன்னைக்கு அவர்கிட்ட கேட்கவும் இல்லை, இவரு சொல்லலாம் பார்த்தா அவர்கள் ஒரு பஜனை ஆரம்பிச்சுட்டார், அழகா முத்துக்கண்ணனுக்கு முத்தால் அலங்காரமான்னு பாட ஆரம்பிச்சுட்டார். அது தூக்கி வாரி போடுறது, எப்படி இன்னைக்கு முத்தலங்காரம் பாடினா என்ன பாக்கறதானே நான் சொல்லிட்டு இருக்கேன், இவர் சொன்னார் நீ எங்க பாக்குறாங்க, நான் எங்க பாக்குறேன் தான் உள்ளே காட்சி கொடுக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு திவ்யமான திருஷ்டி, இது நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒண்ணு. ஒரு வேலை சொல்லணும்னா சொப்பனத்துல பாக்கணும்னு, கண் திறக்காம பாக்கணும்னு, கண்ணடி போடுக்காம கிளியரா பாக்கணும்னு, அது போல ஒரு அனுபவம் ஆச்சரியம். எல்லாரும் அவரை கொண்டாடுற அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல இவருடைய பாட்டு அக்பர் பாதுஷாவுடைய அரண்மனையில தான்சேன், அவர் தான் மீரா மாதா பஜனையும் பாடுவர், ரொம்ப அழகா பாடுறார். நன்னா பாடினவொடனே அக்பர் பாதுஷா சொல்றார், தான்சேன் ரொம்ப அழகா இருக்கு, யாருடைய கீர்த்தனை சொல்றார். சூர்தாசன் ஒருத்தர் இருக்கார் பிருந்தாவனத்துல இருக்கார், அவருடைய பாட்டு இது. அவர் நம்ம சபைக்கு கூட்டிட்டு வாங்க, நல்லா பாடுறாரு, நீ பாடி நல்லா இருக்கு, அவர் பாடட்டுமே அப்படின்ட்டு. உடனே அங்கேந்து ஆள் அனுப்புறாங்க. அப்ப அவர் சொல்றார், கிருஷ்ண சபைய தவிர வேற எந்த சபையிலையும் ஏறி பாட மாட்டேன், யார் சபையிலையும் பாட வேண்டிய அவசியம் நினைச்சில்லை, மகாராஜா மன்னிச்சுடுங்கோ. ரொம்ப அழகா சொல்றாரு, மகாராஜா மன்னிச்சுடுங்கோ, நீங்க என்ன கூப்பிடறது ஒரு பெரிய ஒரு பெருமை எனக்கு, ஆனா கிருஷ்ணனுடைய சபையில பாடிட்டு வேற சபையில என்னால பாட முடியாது, மன்னிச்சுடுங்க. நீங்க கிருஷ்ண காணத்தையும் ஆசைப்படுறாரு, வேணா இங்க வாங்கோ, நான் பாடும்போது கேட்டுக்கோங்க. உடனே மகாராஜா வர ஆச்சரியமா அக்பர் பாதுஷா அந்தாச்சு, இவர் அழகா ஜோரா கீர்த்தனை பாடுற. அக்பர் பாதுஷா உருகி 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 கேக்குற, கேட்டுட்டு முடிஞ்ச உடனே அக்பர் பாதுஷா கேக்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அவங்க என்ன வேணாலும் நான் பண்றேன், என்ன வேணும்னு சொல்லுங்க. சொல்ற திரும்பி என்ன சபைக்கு மட்டும் கூப்பிடாதீங்க, எந்த காரணத்தை கொண்டு எந்த காலத்திலையும் உங்க சபைக்கு எல்லாம் நான் கூப்பிடாதீங்க, நான் பாட்டுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு கிருஷ்ணனிஷ்டமா வாழ்ந்துட்டு இருக்கேன், நீங்க உங்களை அவமரியாதை பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இவனை விட்டுட்டு என்னால வர முடியாது. அக்பர் பாதுஷா சரிங்கிட்ட அப்படி பஜனை எல்லாம் பாடிட்டு இருக்க, அதுக்கப்புறம் வீதி எல்லாம் அப்படி போவா, அவ கூப்பிடுவா, எங்க வந்து பஜனை பண்ணுவாங்க, அவர் எங்க வேணா போவா பஜனை பண்ணுவா, இதே வீடு விழா போய் பஜனை பண்ணுவா, ராஜசபைக்குன்னா போக மாட்டேங்கிறது, அதான் கோடீஸ்வரர் எல்லாம் கூப்பிட்டா போக மாட்டேங்கிறது, அப்ப எல்லார்டையும் சாதாரணம் போயிட்டு போயிட்டு வந்து பஜனை பண்ணிட்டு இருக்க, அப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் அழகா ஒரு வீட்டு வழியா வாசல் வழியா பஜனை பண்ணிட்டு போறாரு, பஜனை பண்ணிட்டு போறாரு. அப்ப அவட்டில கூப்பிட்டு இங்க வா, எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் பஜனை பண்ணுங்கன்ற, அப்புறம் உட்காந்து பஜனை எல்லாம் பண்ற, பஜனை பண்ணி முடிச்சோன்னு அழகா பாயசம் எல்லாம் பகவானுக்கு நிவேதனம் பண்ற, கீர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதாங்கீர்னு சொல்லுவோம் இல்லையா, கீர் அப்படின்னா பாயசம், பாதாம் பருப்பு போட்ட பாயசம், பாதாம் கீர் அப்படின்றோம். அந்த மாதிரி கீர் பாயசம் பண்ணிட்டா ரொம்ப அழகா குடிச்சா, நின்னா குடிச்சா ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. எங்கேயுமே அப்படி கேட்க மாட்டா, எனக்கு இன்னொரு டம்ளர் கிடைக்குமா அப்படின்னு, ரெண்டாவது டம்ளர் கொடுத்தா குடிச்சுட்டா, தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னொரு டம்ளர் கிடைக்குமா அப்படின்னு, மூணாவது டம்ளர் கொடுத்தா குடிச்சுட்டா, திரும்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தலையை தெரிஞ்சா, உடனே நாலாவது டம்ளர் குடிச்சா அதையும் குடிச்சுட்டா. அவர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் பாயசம் இருக்குமா, அஞ்சு டம்ளர் ஆறு டம்ளர் ஏழு டம்ளர் கொடுத்தாச்சு, அடுத்த டம்ளர் எடுத்து வச்சாவா, இல்ல ஏழு டம்ளர் சாத்தனை திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டார். அவர் கிளம்பி போயிட்டார், கொஞ்ச நாள்ல அவர்களுக்கு குழந்தை பிறந்தது, ஒரே சந்தோஷம் அவர்களுக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடிதான் நாரதர் மார்வேஷத்துல இந்த பக்கமா போகும்பொழுது இவ ஆத்துல கூப்பிட்டு எங்களுக்கு குழந்தை இல்லையான்னு சொல்லும் போது, உங்களுக்கு ஏழு ஜென்மா குழந்தையே கிடைக்காது சொல்லிட்டு போயிருக்காரு, ஏழு ஜென்மா குழந்தையே கிடைக்காது. திரும்பி நாரதர் அதே திரு வழியா வரார், இவரத்து ஒரு ஏழு குழந்தைகளை பாக்குற பல வருஷம் கேஷ் வரா, அவர் பயந்து போயிட்டார். நம்ம சொன்ன ஜோசியம் தப்பா, நமக்கு திவ்ய திருஷ்டி குறைஞ்சு போயிட்டு தான் நேர வைகுந்தத்துக்கு போய் பகவான் சண்டை போட்டார், இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அப்பா நீ சொன்னது தப்பே கிடையாது, நீ சொன்ன ரொம்ப சரிதான், அப்புறம் எப்படி அவள் குழந்தை பிறந்தது அப்படின்ட்டு, இல்ல நீ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல சூர்தாசன் பக்கம் பஜனை பண்ணிட்டு போனான், அவாத்த பஜனை பண்ணான், அவாத்த பாயசம் பண்ணிருந்தா, அந்த வீட்டுல பாயசம் நல்லா இருக்கு, ஏழு டம்ளர் குடிச்சான், அவன் ஏழு டம்ளர் குடிச்சதுல அவனுடைய ஏழு ஜென்மாவுடைய பாபங்கள் போயாச்சு, அதனாலே அவர்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னு, ஏழு ஜென்மாவுடைய பாபத்தை ஏழு டம்ளர் பாயசம் குடிச்சு இவர் ஜீரணம் பண்ணிட்டார். அதனால பகவான் சொன்னான், நீ சொன்ன ரொம்ப சரி, ஆனா சூர்தாசனுடைய பக்தி நாமஜபம் பஜனை அவளுடைய ஏழு ஜென்மாக்கு அவளுக்கு குழந்தை இல்லைன்ற விஷயத்தை அப்படியே மாத்திட்டார். அப்ப நாரதர் கை கூப்பிண்ட, அவ்வளவு சத்தியா அந்த சூர்தாசன், ஆமாப்பா அவனுக்கு என்ன தவிர எதுவும் தெரியாது இல்லையா, எப்பொழுதும் இன்னாமத்திய ஜபிக்கிறான் இல்லையா அப்படின்னு கொண்டாடுங்க. அத்தனை விசேஷம் சூர்தாசன், அவ்வளவு சிரேஷ்டம். அவர் எப்ப உட்காந்து பஜனை பாடினாலும் எதிர்க்க கண்ணன் கண்ணத்தை கை வச்சுன்னு உட்காந்துருக்க, நீங்க எங்கேயாவது சித்திரம் பாத்துக்கலாம், இல்லாட்டா நான் அப்புறமா வாட்ஸ்அப்ல காமிக்கிறேன். வயசான ஒருத்தர் இப்படி பஜனை பண்ற மாதிரி இருக்கும், இதற்கு ஒரு குழந்தை கண்ணத்துல கழிச்சுட்டு இருக்கும். அந்த வயசானவர் தான் சூர்தாஸ். அவர் வசனம் பண்ணும்போதெல்லாம் கண்ணன் எதிர்க்க கண்ணத்தை கழிச்சு எப்படி பாடுற அப்படின்னு கண்ணத்துல கைய வச்சிருந்து கிருஷ்ணன் ரொம்ப ஆச்சரியமா தேமேன்னு பார்த்துட்டு இருக்கும். எப்ப அவர் பாடினாலும் ராதிகாவும் கண்ணனும் அவர் எதிர்க்க வந்து நின்று அவர் பஜனையை கேட்பார்கள். அவ்வளவு வசக்தி சூர்தாசர் பகவானுக்காகவே வாழ்ந்த இன்னைக்கும் வஜ்மண்டலத்திலே சூர்தாஸ் அப்படின்னா ரொம்ப விசேஷம். அவருடைய சமாதி ஆக்ரா பக்கத்துல தான் இருக்கு, நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் போயிருக்கேன், அங்க கூட கண் தெரியாதவர்களுக்காக ஒரு இடம் உண்டு. இந்த இடத்துக்கு போனாலே அந்த சூர்தாசருடைய அந்த பக்தி அந்த தாபம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம். யமுனை ஆற்றங்கல்ல தான் அது இருக்கும். ரொம்ப அப்படியே அந்த இடமே ரொம்ப அமைதியா தெய்வீகமா. நான் முதல் தடவை பிருந்தாவனம் போகும்போது போயிருந்தேன், முதல் தடவை ரெண்டாவது தடவை போகும்போது அப்படி ஒரு ரமணீயமயமான ஒரு இடம் இந்த யமுனை ஆற்றங்கரை. அப்ப கூட நாங்க கூட ஒருத்தரை பார்த்தோம், கண்ணு தெரியாத ஒருத்தர் அந்த நதியில போய் இறங்கி ரொம்ப அதிசயமா இருந்தது. பெரிய மேடு பள்ளம், அதுல ஒருத்தர் பொறுமையா கண் தெரியாத ஒருத்தர் இறங்கி நடந்து போய் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவரோட முகம் அத்தனை ஆச்சரியமான ஒரு அனுபவம், அவ்வளவு சிரேஷ்டம் அந்த சூர்தாசர். அதனால தெய்வம் எல்லாரையுமே காரணத்தோட தான் படைச்சிருக்கு, எல்லாரையுமே ஆசையோட தான் படைச்சிருக்கேன், எல்லாரையுமே நல்லா தான் வச்சிருக்கேன். அதனால தெய்வத்தின் பார்வையில் குறை இல்லை. எந்த குறையா இருந்தாலும் தெய்வம் நிவர்த்தி பண்ணும். எப்பேற்பட்ட குறையையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி தெய்வத்துக்கு உண்டு. சில சில விஷயங்கள்லாம் தெய்வம் பண்ண நமக்கு ஒரு தோணல் உண்டு, சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் உலகத்துல வாய்ப்பே இல்லைன்னு தீர்மானம் உண்டு. இது நம்முடைய பெரிய ஒரு குறை வச்சு நம்முடைய குறை இவ்வளவுதான் முடியும் இல்லை. திரௌபதி மாதிரி இதுகையும் விட்டேனோன்னு வந்து காப்பாத்தினான் இல்லையா உலகமா. அந்த ஒரு நம்பிக்கை உண்மையாவே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு குழந்தை பறக்கும் பொழுது அதுக்கு கால்கள் கொஞ்சம் சரியா இல்லை, உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். அப்பா அவளோட வைத்தியங்கள்லாம் பார்த்தா பார்த்துட்டு இருந்தா எல்லாருக்கும் மனசுல ஒரு கவலை ஒரு துக்கம் இப்படி இருக்கே குழந்தை அப்படின்னு. அவள ரொம்ப ஆச்சரியமான குருவாயூரப்பனுடைய பக்தர்கள், அவ்வளவு தூரம் குருவாயூரப்பன் நம்பியிருக்கேன், கிருஷ்ணன் நம்பியிருக்கேன், பகவான் இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிருக்க வேண்டாம் அப்படி பலவிதமான சிந்தனைகள் மனுஷ மனசு தான். இந்த குழந்தை அப்படியே வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு நாள் அப்பா நிறைய வைத்தியம் பார்த்தா, அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல குருவாயூர்ல ஒரு வைத்தியன் இருக்கான், அவனை பார்த்தா இவரெல்லாம் சரி பண்றாரு சொல்லி கேள்விப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போனான். தூக்கிட்டு போயாச்சு. அழகா அந்த வைத்தியோட விலாசம் எல்லாம் தேடணும். இப்படியே பார்த்தா இருந்த குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தை வேற, தூக்கிட்டு போய் 10-12 வயசான குழந்தை, தூக்கிட்டு எல்லாம் போக முடியாது, காலம் சூம்பி போய் கிடக்க, அவனுக்கு நடக்க முடியல, அவனுக்கு நிக்க முடியல. அப்ப அவர் பார்த்தா இந்த குழந்தைங்க உட்கார வச்சுட்டு போனா ஈஸியா விலாசம் தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கூட்டிட்டு போகலாம் எப்படின்னு பார்த்தா தெரியா வயலுக்கு பழக்கம் இல்லை, எங்க விட்டு போலான்னு பார்த்தா தூரத்தை சில குழந்தைகள்லாம் அப்படி விளையாடிட்டு இருந்தா. உடனே அங்க ஒரு திண்ணில் அந்த குழந்தைய உட்காந்து குழந்தைய விளையாடுறத பார்த்துட்டு அப்பா போய் அந்த வைத்தியனுடைய விலாசம் எல்லாம் கேட்டு விட்டு நான் வரேன், இங்கேயே உட்காந்து விளையாடின்றா அப்படின்ட்டு பாத்துட்டுறான்னுட்டான். சரிப்பா அழகா அவர் கிளம்பி போயிட்டார். இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடுறது, துள்ளி குதிச்சு விளையாடுறது, பிடிச்சி தள்ளி விளையாடுறது, குழந்தை இப்படி பாக்குறது, அவன் விளையாடுறதெல்லாம் பார்த்து இப்படி சிரிச்சுட்டு இருந்தது. இதுக்கு ஓடி ஆடி விளையாட முடியல, அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு. அப்ப அந்த கூட்டத்தில் எல்லாரும் விளையாடிட்டு இருக்க ஒரு பையன் ஓடி வந்த, டேய் என்னடா நீ மட்டும் விளையாடாம உட்காந்துட்டு இருக்க வரா அப்படின்னு. இவன் சிரிச்சாண்டே, உங்களை மாதிரிலாம் என்னால ஓடி ஆடி விளையாட முடியாதுடா, நான் சின்ன வயசுலேயே விளையாடினது இல்லை, இப்படி யாரா விளையாடுறதாண்டா பாப்ப, எனக்கு ஓடி எல்லாம் விளையாட முடியாதுடா, எல்லாம் முடியும் வாடா. இல்லடா நான் பிறந்ததுல இருந்து இப்படிதான்டா இருக்கேன், எங்க அப்பா தான் என்ன தூக்கிட்டே போவார் தெரியுமா, எனக்கு எங்கேயுமே எங்க அப்பா என்ன தூக்கிட்டு போனாதான் உண்டு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சொல்றேன் நீ வாடா, ஏடா நான் சொல்றேன் நீ வாடா, ஏ நீ சொல்ற நான் ஏன்டா கேட்க, நான் சொல்றேன் நில்லுடா வா அப்படின்னு அந்த குழந்தை கைய பிடிச்சான். இறங்குடா முடியலடா, என் கால உணர்ச்சி இல்லடா, என் காலை எடுத்து வைக்க முடியாதுடா, எனக்கு பழக்கம் இல்லடா கால், நான் சொல்றேன் வா அப்படின்னு அந்த காலை பிடிச்சு இப்படி வச்சுது. சின்ன அந்த காலை அப்படி தொங்க போட்டுது, கால் தொங்கறது பாத்தியாடா, அது தொங்கும்டா, அதுக்கு ஒண்ணும் அதுக்கு எனக்கு நிக்க முடியாதுடா, முடியும்டா இருடா அப்படின்னு போய் அவன் தோல் கீழ உடம்பு கொடுத்தான் தூச்சிக்கிறேன் இடுப்ப நான் பிடிச்சுக்கிறேன் நீ கொஞ்சம் நின்னு பாரு. நான் சொன்னா இல்லடா எனக்கு பழக்கம் இல்லடா என்னால உட்காரதான் இப்படிதான உட்கார முடியும் நிக்க முடியாதுறேன் காலுக்கு உணர்ச்சி கிடையாதுறேன் எனக்கு நரம்பெல்லாம் வீக்கா இருக்கடா காலுக்கு பலம் இல்லடா நான் சொல்றேன்டா நில்லடா பிரபா 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 பிரபார்னு சொல்லி அழகா அவனை பிடிச்ச நிக்க வச்சா அவன் எப்படி பிடிச்சுட்டு இருந்தான் இவன் இடுப்புல பிடிச்சிருந்துக்கா அவன் அவன் சொன்ன பாரு கால் தொங்குறதுடா எனக்கு நிக்க மாட்டேன்றா கால் போய் ஆடுறது டெய்டா அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணிட்டு இன்னொரு கால கொண்டு அவன் கால ஒரு மெதி மெதிச்சுட்டு பூமியில வச்சது அப்படி மெதிச்சு வச்சவன்னா அவன் ஆ அப்படின்னு கத்தினான் என்னடா வலிக்கிறா ஏண்டா இப்பதான் உணர்ச்சி நினைப்பா வலிக்கிறதுன்னு சொல்றேன் அப்படின்னு இப்படி மெதிச்சா வலிக்காம இருக்குமா இரு அப்படி அந்த காலையில மெதி மெதிச்சது ஆ என்னடா வலிக்கிறா காலை நல்ல அழுத்தி வேடா அழுத்தி வேடா இது காலை வச்சு அழுத்தா ஆ ஆன்னு கத்தினான் ஆ நில்லு அப்படி டக்குனு கை எடுத்துட்டான் குழந்தை நின்றுட்டான் இவனுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல அவன் வாழ்க்கையில் நிக்கிறதுன்னா அனுபவம் எனக்கு தெரியாது 12 வயசு வரைக்கும் இப்படி ரெண்டு காலம் வச்சு நிக்கிறான் அப்படி கை இருப்பா கை வச்சு என்னடா நிக்க முடியா நிக்கிறியாடா நடக்கிறியா எனக்கு ஒவ்வொரு அழுக வருது நிக்கிறதே அதிசயமா இருக்கு வா அப்படி கை பிடிச்சி இழுக்கிறான் சத்தி சத்தி நடக்க ஆரம்பிச்சான் கொஞ்சம் நேரம் நன்னாவே நடக்க ஆரம்பிச்சுட்டான் வாடா என்னோட விளையாடுறான் ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சுட்டான் மறந்து போயிட்டான் விளையாட்டை எல்லாத்தையும் மறந்து போயிட்டான் அப்பா போய் விளாசம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து பையனை காணவே பதற பார்த்தா விளையாடிட்டு இருக்க ஒரு பையன் மாதிரியே விளையாடிட்டு இருக்கான் இவர் பார்த்தா இவர் நம்ப முடியல தன் பையன் கண்டுபிடிச்சார் ஓடி வந்தா டேய் நீ எப்படிடா நிக்கிறா நீ எப்படிடா ஓடுற எப்படிடா விளையாடுறா அப்ப அவன் அப்படின்றத ஆளை காணும் அப்ப இங்க ஒரு பையன் இருந்தாப்பா அவன் தான்ப்பா என்ன பிடிச்சான் மெதிச்சான் காலை மெதிச்சான் நில்லுடான்னு சொன்னா வம்படிச்சான்ப்பா என்ன விளையாடு சொன்னான் இங்கதான்ப்பா இருந்தான் இங்கதான்ப்பா இருந்தான் அப்படின்னு சொல்ல குடுக்கணும் ஒரு பையன் ஓடவோ அவன் தான் கோவிலுக்குள்ள ஓடினா மறைஞ்சு போயிட்டான் ரோன் அழுதா குருவாயிரப்பா பிரத்யக்ஷமா வந்தியோ குருவாயிரப்பன் வந்து இந்த குழந்தைய நிக்க வச்சு விளையாடினான் அப்ப பகவான் நிச்சயமாகவே கருணாசாகரன் அவனுடைய கருணைக்கு எல்லாம் கிடையாது அவன் கருணை எந்த சமயத்துல எந்த விதமான அனுகிரகம் பண்ணும் நமக்கு தெரியாது ஆனால் அனுகிரகம் நிச்சயமா உண்டு தெய்வம் எல்லாருக்கும் பொதுவானது அதனால எதுவுமே குறைன்னு பார்க்காதீங்க எல்லாமே பகவானுடைய ஆசீர்வாதம் படச்ச அவனுக்கே சரி பண்ண தெரியும் படச்ச அவனுக்கே வாழ வைக்க தெரியும் படச்ச அவனுக்கே கூட நிக்க தெரியும் படச்ச அவனுக்கே நம்மளை ஜெயிக்க வைக்கவும் தெரியும் நம்ம யாரும் பாரம் இல்லை நம்ம எல்லாரும் காரணத்தோட பிறந்திருக்கோம் அர்த்தத்தோட பிறந்திருக்கோம் அதனால உடம்புல வலியா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் என்ன குறையா இருந்தாலும் சரி பண்ணக்கூடியவன் கண்ணன் கண்ணே தெரியாத சூர்தாசருக்கு கண்பார்வையை கொடுத்து பார்க்க வச்சா அப்படின்னா நம்முடைய வியாதியையோ கஷ்டத்தையோ பிரச்சனைகளையோ கவலைகளையோ குடும்ப பாரத்தையோ அவனால சரி பண்ண முடியும் பூரணமா நம்புவோம் உன்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் உனக்கு தெரியும் நீ சரி பண்ணு நீ சரி பண்ணுவாய் அவ்வளவுதான் இதுக்கு மேல யோசிக்காதீங்க நமக்கு கிடையாது உனக்கு தெரியும் இது உன் குழந்தை உனக்கு தெரியும் நான் உன் குழந்தை உனக்கு தெரியும் நம்ம கணவரோ மனைவியோ குழந்தையோ பந்தோ எல்லாம் அவனுடைய குழந்தைகள் தான் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரோட பரிச்சயம் ஆயிடுச்சு அம்மாவோட கருத்துல அம்மாவோட பரிச்சயம் அம்மாவோட சொன்னாலும் அப்பாவோட பரிச்சயம் அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாம் இவங்களோட பரிச்சயத்தினால நமக்கு இவர்களோட ஒரு உறவு அதுக்கப்புறம் கல்யாணம் வரும்போது மனைவி கணவன் அதுக்கப்புறமா நமக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தையோட இப்படித்தானே வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு காலகட்டத்துல நமக்கு ஒரு பரிச்சயம் ஆனா தெய்வத்தோட நிரந்தரமான ஒரு பரிச்சயம் நமக்கு என்னைக்குமே உண்டு அதனால தெய்வம் கைவிடாது கைவிடவே விடாது இத்தனை விஷயத்த சொன்னேன் அதை பிறக்கும் போதே கை கால் அவயவங்கள் இல்லாம பிறந்த அந்த குழந்தை விஷயம் சொன்னேன் சூர்தாசர் விஷயம் சொன்னேன் கடைசியில் அந்த குருவாயிரப்பன் காப்பாற்றின குழந்தையோட விஷயத்த சொன்னேன் இது மூணுமே சத்தியமா நடந்த சம்பவங்கள் அதே பகவான் நமக்கும் உண்டு அதே பகவான் நம்மையும் காப்பாற்றுவான் அதே பகவான் நமக்கும் நல்லதுதான் பண்ணுவான் Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna
பிரியா. గోవింద నామ సంకీర్తనం జై జానకీకాంత స్మరణం రసికా జీవన స్మరణం ఆళ్వార్ తిరువడిగలే శరణం జై శ్రీ రాధే కృష్ణ సత్సంగ కీ జై శ్రీ పూజ్య శ్రీ శ్రీ అమ్మావక్ జై శ్రీ భారత్ మాతా కీ లోకా సమస్తాం శాంతి శాంతి జై శ్రీ ఇందుమాతాకి జై శ్రీ తామ్రభరణి మాతాకి జై శ్రీ శూర్భాస్ మహారాజ్ కి జై భోలో రాధికారాణికి జై భోలో బృందావన్ ధామ్ కి సర్వత్ర రామానుజ నామ సంకీర్తనం రామానుజ రామానుజ